بسم الله الرحمن الرحيم عم يتساءلون عن النبأ العظيم الذي هم فيه مختلفون كلا سيعلمون ثم كلا سيعلمون ألم نجعل الأرض مهادا والجبال أوتادا وخلقناكم أزواجا وجعلنا نومكم سباتا وجعلنا الليل لباسا وجعلنا النهار معاشا وبنينا فوقكم سبعا شدادا وجعلنا سراجا وهاجا وأنزلنا من المعصرات ماء ثجاجا لنخرج به حبا ونباتا وجنات ألفافا إن يوم الفصل كان ميقاتا يوم ينفخ في الصور فتأتون أفواجا وفتحت السماء فكانت أبوابا وسيرت الجبال فكانت سرابا إن جهنم كانت مرصادا للطاغين مآبا لابثين فيها أحقابا لا يذوقون فيها بردا ولا شرابا إلا حميما وغساقا
மாதவி அரியாக்கர் மரிய அவர்கள் திருச்சியைச் சேர்ந்தவர்கள் இங்கு அக்ரபியாவில் உள்ள ஐபிசிசியில் தாயார் பணியாற்றிக் கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் கொடுக்கப்பட்ட தலைப்பு நாம் ஒவ்வொரு மூமினும் நம்முடைய மனதில் என்ன ஒரு ஆசை இருக்கிறது, இன்ஷா அல்லாஹ் மறுமையில் நாம் செல்லக்கூடிய ஒரே இடமாக சொர்க்கமாக இருக்க வேண்டும். அதற்காகத்தான் நாம் இந்த உலகத்தில் நம்முடைய வாழ்க்கையை எப்படி நடத்த வேண்டும் என்பதற்காக ஒவ்வொருவரும் நம்முடைய நியத்தில் இருந்து நம்முடைய உலக வாழ்க்கையை செய்து கொண்டிருக்கிறோம். அந்த சொர்க்கத்தை செல்வதற்கான வழிமுறைகள் என்ன என்ற விஷயங்களை நம்மும் கூட இருக்கிறார்கள். மாலவி அலியக்கர் அவர்கள் அவரை பேச
அழைக்கிறேன். ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له واشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان محمدا عبده ورسوله اللهم صل على محمد وعلى ال محمد كما صليت على ابراهيم وعلى ال ابراهيم انك حميد مجيد اللهم بارك على محمد وعلى ال محمد كما باركت على ابراهيم وعلى ال ابراهيم انك حميد مجيد اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وسارعوا الى مغفرة من ربكم وجنة عرضها السماوات والارض اعدت للمتقين قال رسول الله صلى الله عليه وسلم بلغوا عني ولو آية رواه البخاري கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, மார்க்கத்தின் சில செய்திகளை கேட்டு அது பிரகாரம் அமல் செய்வதற்காக நாம் எல்லாம் இங்கே ஒன்று கொண்டிருக்கிறோம். இப்படிப்பட்ட ஒரு நல்ல சந்தர்ப்பத்தில் சொர்க்கத்திற்கு செல்வோம் என்ற தலைப்பில் சில விஷயங்களை உங்களோடு பரிமாறிக்கொள்ள நான் ஆசைப்படுகிறேன். என் அருமை சகோதரர்களே, திருமலை குர்ஆனில் ஆல் இம்ரான் என்று சொல்லக்கூடிய மூன்றாவது அத்தியாயத்தின் 133 வசனத்திலே அல்லாஹ் குறிப்பிடுகிறான், வசாரியோ இரா மகுபுரத்தில் நிர்வகிக்கும், நீங்கள் அல்லாஹ்வுடைய மன்னிப்பின் பக்கமும் சொர்க்கத்தின் பக்கமும் முந்தி செல்லுங்கள், அவசரம் காட்டுங்கள் என்று சொல்லிவிட்டு, ஜன்னத்தின் அவுதுஹஸ் ஸமாவாத்துல் அர்து, அந்த சொர்க்கத்தின் ஜன்னத்தின் அகலம் விசாலத்தை பொறுத்தவரை அஸ்ஸமாவாத்துல் அர்து ஏழு வாரங்களில் பூமி என்று சொல்லிவிட்டு சொர்க்கத்தை முத்தஜின்களுக்காக இரையற்ற உள்ளவர்களுக்காக நாம் உருவாக்கி இருக்கிறோம் என்று அல்லாஹ் சொல்லி காட்டான். அப்ப என் அருமைய சகோதரர்களே, நீங்கள் சொர்க்கத்திற்கு முந்துங்கள், சொர்க்கத்திற்கு செல்கின்ற விஷயத்தில் நீங்கள் அவசரம் காட்டுங்கள் என்று சொல்லிவிட்டு அதுக்கு அடுத்த ஆயத்தை பார்த்தீங்க, யாரெல்லாம் சொர்க்கவாசி, என்னென்ன அவல்களை செய்தால் நீங்கள் சொர்க்கத்திற்கு செல்லலாம், என்னென்ன தவறுகளை விட்டால் நீங்கள் சொர்க்கத்திற்கு செல்லலாம் என்ற அந்த செய்திகளை அதுக்கு அடுத்து வரக்கூடிய வசனங்கள்ல தொடர்ச்சியாக அல்லாஹ் சொல்லி காட்டுறான். அதுல முதல் ஆயத்தாக முதல் பண்பாக இந்த ஆயத்துல அல்லாஹ் சொல்லி காட்டுவான், நீங்கள் செல்ல வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் செய்ய வேண்டிய முதல் பணி அல்லாஹ்வுடைய பாதையிலே தர்மங்களை அதிகப்படுத்துங்கள். அல்லாஹ் சொல்லக்கூடிய முதல் பண்பு அல்லதீன யுன்ஃபிகூன, அவர்கள் அல்லாஹ்வுடைய பாதையிலே தான தர்மங்களை வாரி வாரி வழங்குவார்கள். ஏழைகளாக இருந்தால் அதற்கு தகுந்தார் போல், பணக்காரராக இருந்தால் அதற்கு தகுந்தார் போல், அவரவருடைய வசதி வாய்ப்புக்கு தகுந்த மாதிரி யார் சண்டை, இயக்கத்துக்கு மத்தியில் சண்டை, நாட்டுக்கு மத்தியில் சண்டை, இந்த சண்டை என்று சொன்னால இதுக்கு மூல காரணம் என்ன? கோபம், பொறுமையின்மை. அழகா சொல்லிக்காட்டுறா, நீங்கள் கோபத்தை அடக்குங்கள், அளவில் கலவா சொன்ன மீண்டும் உழுகிறது. கோபம் வருமா? அப்படி கோபம் வந்தாலும் அந்த கோபத்தை நீங்கள் பெருசாக்காமல், கோபத்தின் பிரதிபலிப்பை நீங்கள் காட்டிவிடாமல், வல்காலுமீனரை கோபத்தை மீண்டும் உழுங்குங்கள், கோபத்தை நீங்கள் அடக்கி பொறுமையாக இருந்து கொள்ளுங்கள். யாரெல்லாம் அல்லாவிற்காக கோபத்தை அடக்கி பொறுமையாக இருக்கிறாரோ அவர் சொர்க்கவாசியாக இருக்கிறார் என்று இந்த ஆயத்தில் இரண்டாவது பண்பு அல்லாஹ் சொல்லி காட்டார். இதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழகா சொல்லி காட்டுவாங்க. ஒரு சஹாபி நபிகள் நாயகத்துக்கு வருவாங்க, வந்து கேட்பாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே, ஔசினி, எனக்கு வந்து உபதேசம் பண்ணுங்கள், வசியத்து பண்ணுங்கள் என்று கோரி கேட்பாங்க. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த சஹாபிக்கு வசியத்து பண்ணுவாங்க, லா தல்லு, நீங்கள் கோபப்பட வேண்டாம், நீங்கள் கோபப்படாமல் பொறுமையாக இருங்கள் அப்படின்னு வசியத்து பண்ணுவாங்க. திருப்பி அந்த சஹாபி கேட்பாரு, யா ரசூலல்லா, மறுபடியும் அடுத்த வசியத்து படி இரண்டாவது உபதேசங்கள் பண்ணுங்கள் என்று கோரி கேட்பாங்க. அப்ப மறுபடியும் சொல்லுவாங்க, இரண்டாவது தடவையும் சொல்லுவாங்க, லா தல்லு, நீங்கள் கோபப்படாமல் பொறுமையாக இருங்கள் அப்படிவாங்க. திருப்பி அந்த சஹாபி கேட்பாரு, யா ரசூலல்லா, எனக்கு ஒரு உபதேசம் செய்யுங்கள், அந்த உபதேசத்தை நான் அமல்படுத்தி அதன் மூலமாக நாளை மறுமையிலே நான் சொர்க்கத்தை பெற வேண்டும். மூணாவது கேள்வி இருக்கிறாரு, உபதேசம் பண்ணுங்க, நான் அதை ஏத்துக்கிட்டு அமல் பண்ணுவேன், அந்த அமலின் மூலமாக எனக்கு அல்லாஹ் சொர்க்கத்தை தர வேண்டும், சொர்க்கத்திற்கு அழைத்து செல்லக்கூடிய ஒரு உபதேசத்தை எனக்கு செய்யுங்கள் என்று அந்த சஹாபி கோரிக்கை வைப்பாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதுக்கு சொல்லுவாங்க, லா தகலு, நீங்கள் கோபப்பட வேண்டாம், கோபப்படாமல் நீங்கள் பொறுமையாக இருப்பது உங்களுடைய பாவங்களை அல்லாஹ் மன்னிப்பதற்கு இந்த பொறுமை காரணமாக இருக்கிறது, நரகத்தை விட்டு அல்லாஹ் பாதுகாப்பதற்கு பொறுமை காரணமாக இருக்கிறது, உங்களுக்கு சொர்க்கத்திலே மகத்தான தரஜாவை எல்லாம் தருவதற்கு பொறுமை காரணமாக இருக்கிறது. சொர்க்கத்தில் அடைவதற்கு மாத்திரமல்ல, இந்த பொறுமையினால அல்லாஹ் சொர்க்கத்தை கொடுத்து விட்டு சொர்க்கத்திற்குள்ளே அல்லாஹ் வருவான். வந்து யாரெல்லாம் கோபத்தை அடக்கிக்கிட்டாங்களோ, யாரெல்லாம் பொறுமையா இருந்தாங்களோ, அப்படிப்பட்ட பொறுமைசாலிகளுக்கு சொர்க்கத்துல உள்ள வந்து சொர்க்கவாசிகளை கூப்பிட்டு, சொர்க்கவாசிகளே, நீங்க வந்து பொறுமையா இருந்தீங்களா இல்லையா உலகத்துல? அந்த பொறுமைக்கு மகரமாக ஹூர்லெயின்களை காட்டி அல்லாஹ் சொல்லுவானா, இவர்கள்லாம் ஹூர்லெயின்கள், இந்த ஹூர்லெயின்களில் விரும்பிய பெண்களை நீங்கள் தேர்வு செய்து கொள்ளுங்கள். இந்த பரிசு எதற்காக என்று சொன்னால், உலகத்திலே பொறுமையாக இருந்த காரணத்தால், உலகத்திலே கோபத்தை அடக்கிக் கொண்ட காரணத்தால் என்று அல்லாஹ் சொல்லுவான். அதை கேட்ட இவர்கள் எல்லாம் பொறுமையாக உலகத்திலே இருந்தார்களோ அவர்கள் உரிமைய ஹூர்லெயின்களை தேர்வு செய்து கொள்வார்கள் என்ற செய்தியை இமாம் அபூதாவூத் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி தன்னுடைய கிதாபுல பதிவு பண்றாங்க. அப்ப என் அருமை சகோதரர்களே, சொர்க்கத்தை அடைவது மாத்திரமல்ல, சொர்க்கத்துடைய படித்தரங்கள் உயர்த்தப்படுவதற்கு, சொர்க்கத்திலே ஹூர்லெயின்கள் என்ற அந்த பெண்களை பெறுவதற்கு கோபத்தை அடக்குவது முக்கியமான காரணங்களுக்கு அழகான ஆதாரம். நமக்கு சில சமயங்கள் கோபம் வந்ததெல்லாம் அழகா இஸ்லாம் சொல்லி காட்டுது, உங்களுக்கு கோபம் வந்துருச்சாக்க, உங்களை ஷைத்தான் வெளியிட்டு விட்டான், பொறுமையா இருக்கிறேன், பொறுமையா இருக்கிறதா வந்து நல்ல காரியம். ஒருத்தருக்கு கோபம் வந்துருச்சாக்க, அவர் தலையில யார் ஏறிட்டது? ஷைத்தான் ஏறிட்டான். எனவே ஹதீஸ் வருது, உங்களுக்கு கோபம் வந்து விட்டால் நீங்கள் சொல்ல வேண்டிய, ஓத வேண்டிய துவா, அவுது பில்லாஹி மின ஷைத்தானி ரஜீம், விரட்டப்பட்ட ஷைத்தானை விட்டும் நான் அல்லாஹ்விடத்திலே பாதுகாப்பு தேடுகிறேன் என்று நீங்கள் ஓதுங்கள். இதை நீங்கள் சொன்னால் மேல உள்ள ஷைத்தான் கீழே இதை ஓடி போயிடுவார், கோபம் போயிடும். வேற ஒரு விவாதத்து வருது, கோபம் வந்து விட்டால் நீங்க போய் ஓது செய்யுங்க, ரசூல் அல்லாஹ் சொல்லி காட்டார், ஓது செய்யுங்க. ஏன் ஓது செய்யணும் அப்படி சொன்ன, இந்த தண்ணீர் ஷைத்தானுடைய தீயை அணைத்து விடும். கோபம் வந்து சைத்தான் வந்துச்சு பாருங்க, சைத்தான் வந்து நிருப்பார் அல்ல வளர்ச்சா, நீங்கள் உருவ செய்யக்கூடிய இந்த தண்ணீர் சைத்தானியத்தான தீய அடைச்சி கோபம் போறதுக்கு காரணமா இருக்கு என்று ஹதீஸ் வருது. சொர்க்கம் செல்வதற்கு இரண்டாவது செய்ய வேண்டிய அந்த காரியம், கோபத்தை அடக்கிக் கொள்வது, கோபத்தை மீண்டும் முழுகுவது, பொறுமையாக இருப்பது என்பது ரெண்டு. மூணாவது என்ன சொன்னா, வல் ஆஃபீனாஸ், நீங்கள் மக்களை மன்னித்து விட்டு விடுங்கள். நமக்கு எதிராக சில சதிகளை பண்ணிருப்பாங்க, நம்மளை ஏசிருப்பாங்க, நம்மளை அடிச்சிருப்பாங்க, நம்முடைய மனசை புண்படுத்தி இருப்பாங்க. நாம் நினைத்தால் அப்படி செய்யக்கூடிய சக்தி இருந்தும் அவன் தெரியாமல் செய்துவிட்டான், அறியாமல் செய்துவிட்டான். நான் அவனுக்காக, நான் அல்லாஹ்விற்காக அவனை மன்னித்து விட்டு விடுகிறேன், நான் விட்டுக் கொடுத்து வாழ்வேன், நான் இறங்கி போவேன் என்று யார் அல்லாஹ்வுக்காக இறங்கி போறாங்களோ, ஒருத்தர் மன்னிச்சு வாழ்றாங்களோ, இப்படிப்பட்ட மன்னிக்கக்கூடிய மனோபான்மை நீங்கள் சுருக்கம் செல்வதற்கு இந்த மனோபான்மையை அல்லாஹ் காரணமாக வைப்பான். பழிவாங்கக்கூடிய போக்கு இஸ்லாத்தில் கூடாது. சஹாபாக்கள் எப்படி வாழ்ந்தாங்க? சஹீஹுல் முஹால வந்து ஒரு ஹதீஸ் வருது, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹிஜ்ரி 3வது வருஷம் உஹது போருக்காக சஹாபாக்கள் வந்து ரெடி பண்றாங்க. உஹது போருடைய ரிசல்ட் உங்களுக்கு தெரியும், சஹாபாக்களுக்கு வந்து பயங்கரமான தோல்வி. அதுல ஆரம்பத்துல சஹாபாக்களுக்கு அல்லாஹ் வெற்றியை கொடுத்தா, பிறகு சஹாபாக்கள் செஞ்ச சின்ன ஒரு தவறுனால சஹாபாக்கள் வந்து அல்லாஹ் சோதிக்கிறார். அந்த இரண்டாவது காலகட்டத்தில் சஹாபாக்கள் எப்படி மோதிக்கிறாங்கன்னு சொன்னா, கடுமையா காவிர்கள் மோதி பல சஹாபாக்களை கொல்லும் போது, சஹாபாக்கள் யாரை யாரு வெட்டுகிறோம், யார வந்து யாரு தாக்குறோம் என்றெல்லாம் தெரியாமல் சஹாபாக்கள் சஹாபாக்களுக்குள்ளேயே மோதிக்கிறாங்க. நிசமா தெரிஞ்சுக்கிட்டு போதல யாரு சஹாபி யாரு காவிர்னு தெரியல, தெரியாம சஹாபாக்கள் சஹாபாக்களை உகது போல என்ன பண்றாங்க, சில சமயங்கள்ல கொள்றாங்க. அதுல ஹுதைபத்துல் யமான் ரலியல்லாஹு அன்ஹு, இதுல ஹுதைபா என்ற ஒரு சஹாபி, இவரும் சஹாபி, இவருடைய தந்தை யமான் ரலியல்லாஹு அன்ஹு அவரும் சஹாபி. இந்த ரெண்டு சஹாபாக்களும் அல்லாஹ்விற்காக, இந்த இஸ்லாமிய மார்க்கம் விரோதுவதற்காக அந்த போர்ல கலந்துகிட்டவங்க. இதுல சஹாபாக்கள் ஒரு குழு என்ன பண்ணுது அப்படின்னு சொன்னா, ஹுதைபாவுடைய தந்தை யமான் என்ற சஹாபியை கொல்றதுக்காக சில சஹாபாக்கள் கூட்டமா போறாங்க. கையில வந்து வாதை ஏந்திக்கிட்டு ஆயுதத்தை வச்சுக்கிட்டு அந்த யமான வந்து கொல்ல போறாங்க. இந்த சஹாபாக்களுக்கு அவர் சஹாபி, அவர் முஸ்லீம் என்று தெரியவில்லை, தெரியாமல் போறாங்க. அதை பார்த்துக்கிட்டு மகன் ஹுதைபா பாக்குறாங்க, பார்த்துட்டு புரிஞ்சுக்கிறாங்க, தவறுதலாக இந்த சஹாபாக்கள் வாப்பாவை கொல்ல போறாங்க என்று புரிந்து கொண்ட இந்த ஹுதைபாங்கிற சஹாபி, ஹூ அபி அபி, அவர் என் தந்தையாயிற்றே தந்தையாயிற்று என்று கருதுகிறார். சஹாபாக்கள் காதல விழல. அப்புறம் இந்த சஹாபி சொல்லுவாங்க, ஹூ முஸ்லீம் முஸ்லீம், அவர் முஸ்லீம் ஆயிற்றே முஸ்லீம் ஆயிற்று என்றும் கருதுவார். அதுவும் அந்த சஹாபாக்கள் காதல. அப்படி விழாத காரணத்தால் சென்ற சஹாபாக்கள் யமான் ரலியல்லாஹு அன்ஹு கொலையே பண்ணிடுவாங்க. கொலை செய்யறதை யார் பாக்குறது? இந்த ஹுதைபா என்ற மகன் இந்த சஹாபியுடைய கண்ணுக்கு முன்னால தந்தை கொல்லப்படுகிறார். இவர் வாப்பா வாப்பான்னு கத்தினாரு கேட்கல, முஸ்லிம் முஸ்லிம் கத்துறாரு கேட்கல, தெரியாம வந்து கொண்டுறாங்க. அப்படி கொண்டு விட்டு கொலை செய்த சஹாபாக்கள் கையிலே வாளோடு திரும்பி வந்துகிட்டு இருக்கிறாங்க. அவங்களுடைய வாயில வந்து ரத்தம் வந்து சுட்டுது. இந்த கொலை செய்த சஹாபாக்களை கொலை பாக்குற சஹாபி பாக்குறாங்க. பார்த்து விட்டு சொன்ன முதல் வார்த்தை, யக்ஃபிருல்லாஹு லக்கும், அல்லாஹ் உங்களை மன்னிப்பானாக. சொன்ன சஹாபி யாரு? மகன் பாபா கொல்லப்பட்டிருக்கிறாரே, தந்தை கொல்லப்பட்டு அதே ஸ்பாட்ல மகன் சொன்ன முதல் வார்த்தை, யக்ஃபிருல்லாஹு லக்கும், நீங்கள் அறியாமல் தெரியாமல் என் தந்தையை கொண்டு விட்டீர்கள், அல்லாஹ் உங்களை மன்னிப்பானாக என்ற செய்தி இந்த துவாவை மகன் பண்றாரே. பண்ணிய பிறகு நபிகள் நாயகத்திற்கு இந்த செய்தி கொண்டு போகப்படுது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹுதைபாவை சஹாபியை கூப்பிடுறாங்க, கொலை செஞ்ச சஹாபாக்களை கூப்பிடுறாங்க. கூப்பிட்டு போருடைய கடைசியில இதே மாதிரி நீங்க சஹாபியை கொலை பண்ணீங்க, தெரியாம கொலை பண்ணீங்க என்று சொல்லிவிட்டு அந்த மகனுக்காக ஹுதைபாவிற்காக 100 ஒட்டகங்களை ஈட்டு தொகையாக கொடுக்கறாங்க. 100 ஒட்டகங்களை ஈட்டு தொகையாக வாங்கிய இந்த ஹுதைபா ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே, இந்த 100 ஒட்டகங்களை நீங்களே மிஸ்கின்களுக்கு சதக்காவாக கொடுத்து விடுங்கள். பாப்பாவையும் போய் போயிட்டாங்க, ரசூலுல்லாஹ் வந்து ஈட்டு தஷ்டையிடா கொடுக்கறாங்க. தஷ்டையிடா கொடுத்த அந்த 100 ஒட்டகம் சொல்றாங்க, யார் ரசூலுல்லாஹ், இந்த 100 ஒட்டகம் எனக்கு தேவையில்லை, அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ் எனக்கு காசு வரங்களை தந்திருக்கிறான், எனக்கு அல்லாஹ் வரக்கத்தை தந்திருக்கிறான், இந்த 100 ஒட்டகங்கள் எனக்கு தேவையில்லை, என்னை விட ஏழைகள், என்னை விட மிஸ்கீன்கள், என்னை விட பக்கீர்கள் இந்த மதீனாவிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அப்படிப்பட்ட ஏழைகளுக்கு பக்கீர்களுக்கு மிஸ்கீன்களுக்கு இந்த 100 ஒட்டகங்களை சதக்காவாக கொடுத்து விடுங்கள் என்று இந்த சஹாபி சொல்ல, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த 100 ஒட்டகங்களை ஏழை ஏழை மக்களுக்கு சதக்கா பண்ணாங்க என்ற செய்தியை இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி தன்னுடைய கிதாபுல பதிவு பண்றாங்க. அப்ப இந்த வரலாறு தரக்கூடிய பாடம் என்ன அப்படின்னு சொன்னா, அல்லாஹ் சொன்னா பாருங்க, நீங்கள் மக்களை மன்னித்து விட்டு விடுங்கள். மிகப்பெரிய ஒரு வாக்கியமாக இருக்கிறது என்று அல்லாஹ் சொல்றானா இல்லையா? அப்ப இந்த அருமைய சகோதரர்களே, சில சமயங்கள்ல ஒரு சில தப்பு பண்ணுவாங்க, நம்ம நினைச்சா அதை திட்டத்துக்கு வந்து திட்டலாம், அல்லது அடிக்க அடிக்கல ஏதாச்சும் ஒரு வகையில வந்து பழி வாங்கல. இப்படி பழி வாங்காமல் அவன் தெரியாம பண்ணிட்டான், நான் அல்லாஹ்வுக்காக மன்னிச்சிடுறேன், இந்த ஆயத்தினுடைய மையமா வச்சு இந்த ஆயத்தின் அடிப்படையில நான் அவனை மன்னிக்கிறேன். அப்படி மன்னிச்சால் அதுக்கு எனக்கு அல்லாஹ் சொர்க்கத்தை தருவான். நீங்கள் மக்களை மன்னித்து விட்டால், சகித்து போனால், விட்டு கொடுத்து வாழ்ந்தால், அதற்கு பகரமாக உங்களுக்காக சொர்க்கம் காத்துக் கொண்டிருக்கிறது என்பது மூணாவது பண்பு. நாலாவது பண்பு அதே ஆயத்துக்கள் பிந்தி பிந்தி அல்லாஹ் சொல்லிட்டு வருவான். நீங்க அடுத்த ஆயத்துக்களை பாத்தீங்க, அடுத்த நாலாவது பண்பு அல்லாஹ் சொல்லி காட்டுறான். அந்த மக்கள் எப்படிப்பட்டவர் சொன்னா, அவ வரமு அன்புசகும் ஒரு பாவத்தை செஞ்ச உடனே உடனே மன்னிப்பு இருக்கிறது. அடுத்த பாவத்தை செஞ்சிடும் உடனே மன்னிப்பு, அதுக்கு அடுத்த பாவத்தை செய்வோம் உடனே மன்னிப்பு. பாவம் செய்துவிட்டால் உடனுக்குடன் எவன் தௌபா செய்கிறானோ அவன் சொர்க்கவாசியாக இருக்கிறான். மனுஷங்க முறையில பாவம் செஞ்சிட்டோங்க, உடனே அல்லாஹ்வுக்கு பயப்படுறான், யா அல்லாஹ் என்னை மன்னிப்பாயாக, என் மீது கருணை காட்டுவாயாக என்று ஒரு பாவத்தை செய்துவிட்டு உடனே அல்லாஹ்ட தௌபா செஞ்சா அந்த பாவத்தை மன்னிப்பதற்கு அல்லாஹ் தயாராக இருக்கிறான். சஹீஹுல் புகாரி வரக்கூடிய ஹதீஸ் அபு ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு ஹதீஸ் அறிவிப்பாங்க, ஒரு மனுஷன் வந்து பாவம் செஞ்சிடறான், பாவம் செஞ்சு விட்டு அவன் அல்லாஹ்ட சொல்லுவானா, ரப்பி இன்னி அஸ்லமுத்து தம்பன் ஃபஃக்ஃபிர் லி, யா அல்லாஹ் நான் ஒரு பாவத்தை செய்துவிட்டேன், அந்த பாவத்தை இட்டும் என்னை பரிசுத்தப்படுத்துவாயாக, என்னை மன்னித்து விடுவாயாக என்ற ஒரு அடியான் அல்லாஹ்ட மன்னிப்பு கேட்டா அதுக்கு அல்லாஹ் சொல்லுவானா, அபுதி அவில நம்பன், என் அடியான் ஒரு பாவத்தை செய்துவிட்டான், பாவத்தை செஞ்சுட்டு அழிம அண்ணனகு அப்பன், அவன் நினைக்கிறான் நமக்குன்னு ஒரு ரப்பு இருக்கிறான், பாவத்தை செஞ்சுட்டான், செஞ்சு கூட நினைப்பான அவன் நமக்குன்னு ஒரு ரப்பு இருக்கிறான். அந்த ரப்பு எப்படிப்பட்ட ரப்புன்னு சொன்னா, எது பிரூப வயோகுதுபிகி, நினைச்சா இந்த பாவத்தை மன்னிக்கவும் செய்யலாம் அல்லது தண்டிக்கவும் செய்யலாம் என்ற எண்ணத்தில் ஒரு அடியான் தௌபா செய்தால் அவருடைய பாவங்களை நிச்சயமாக அல்லாஹ் மன்னித்து விடுவார். மன்னிப்பது மாத்திரமல்ல, மலக்கு மலர்களை பார்த்து அல்லாஹ் சொல்லுவானால், உஸ்துஷி உஸ் உஸ்ஹிதுக்கும், மலக்கு மலர்களே நான் உங்களை சாட்சியாக்குகிறேன். எதற்கு சாட்சியாக்குகிறேன், என்னுடைய இந்த அடியானை நிச்சயமாக நான் மன்னித்து விட்டேன் என்ற மன்னிப்பு கேட்டா இவரை நான் மன்னிச்சிட்டேன், இதுக்கு வழக்கு வழக்கை நீங்களே சாட்சியாக இருந்து கொள்ளுங்கள் என்று யார் மன்னிப்பா? யார் ஒரு தவறை செய்துவிட்டு ஒரு பாவத்தை செய்துவிட்டு உடனுக்கு அல்லாட்ட மன்னிப்பு கேட்கிறார்களோ அவங்க அல்லாஹ் மன்னிச்சிருவான் என்று ஹரீஸ் சொல்றதா இல்லையா? என் அருமை சகோதரர்களே, இந்த புனிதமான மாதம், புனிதமான இரவுகள், இந்த இரவுகள்ல எனக்கு முன்னால பேசினவங்க பேசுறாங்க, கேட்க வேண்டிய முக்கியமான துஆவை என்னன்னு
அமல்படுது கட்டாய தேர்வுகள்ல, இது வந்து 23வது இரவு,
இந்த இரவுகள்ல அமல் பண்ணு, மத்தவத்தில் பண்ணு. அப்ப அல்லாட்ட வந்து அல்லாஹும் சொர்க்கவாசிகள் வந்து ஒரு பாவத்தை செய்துவிட்டு உடனே தௌபா செஞ்சு அல்லாஹ் மன்னிப்பாங்கிறதுக்கு அடுத்த ஒரு ஹதீஸு, அதாவது அபு தாவூதுடைய இப்னு மாஜாவுடைய இந்த ஹதீஸ் வந்து பதிவு செய்யப்பட்டிருக்கு திருமலை குர்ஆன்ல ஒரு சூரா ஆலை. நான் சொன்ன ஏற்கனவே சொன்ன மூன்றாவது அத்தியாய ஆலை இம்ரான், அதுல 135வது வசனம், அதுலதான் அல்லாஹ் சொல்லுவான் ஒரு பாவத்தை நீங்கள் செய்துவிட்டு உடனே தௌபா செய்தால் உங்களுடைய பாவத்தை அல்லாஹ் மன்னித்து விடுவான், உங்களுக்கு சொர்க்கத்தை அல்லாஹ் நிச்சயமாக தருவான் அப்படின்னு இந்த ஆயத்தை வருது. இந்த ஆயத்தை வந்து வந்தவுடனே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அலிட்ட சொல்றாங்க, இந்த மாதிரி அல்லாஹ் சொல்லிட்டான், எனவே நீங்க அதிகமா வந்து தௌபா செய்யுங்க, தௌபா செஞ்சா உங்களுடைய பாவத்தை அல்லாஹ் மன்னிச்சு சொர்க்கத்தை கொடுத்துருவான், இதை போய் மக்கள்கிட்ட சொல்லுங்க என்று எல்லாம் சொல்லுவாங்க. இதையெல்லாம் கேட்ட அலி என்ன பண்ணுவாங்கன்னு சொன்னா மத்த மத்த மக்கள்கிட்ட எல்லாம் போய் சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. இதை வந்து ரசூல் அலிட்ட டைரக்டா சொல்லாம வேற ஒரு சஹாபி சொல்றாங்க, வேற ஒரு சஹாபி போலத்தான் அலி அலிக்கு வருது. அப்ப அலி சொல்றாங்க, பொதுவா என்னுடைய பாலிசி என்ன சொன்னா, ஒரு ஹதீஸ ரசூல் டைரக்டா சொல்றா, நான் அந்த ஹதீஸ வந்து அப்படி ரசூல்லாவுடைய வாயில கேட்டு அதை நான் மனப்பாடம் பண்ணி நான் அமல் பண்ணி வேற மக்களுக்கு போய் நான் எடுத்து சொல்வது என்னுடைய பழக்கம். அதே சமயத்துல ரசூல்லாட்ட நான் நேரடியா ஒரு ஹதீஸ கேட்காம ஏதாவது ஒரு சஹாபி ஹதீஸை கேட்டுவிட்டு என்னட்ட அந்த சஹாபி அறிவிச்சா அந்த அலி என்ன பண்ணுவாங்க அப்படியே நம்ப மாட்டேன், மாறாக நான் என்ன செய்வேன் அந்த சஹாபிட கேட்பேன், அல்லாஹ் மேல சத்தியம் பண்ணு ரசூல்லா தான் இப்படி சொன்னாங்களா, வேற ஹதீஸ வந்து வேற ஒரு ஹதீஸ வந்து ஒரு சஹாபி அலிட்ட அறிவிச்சா அலி என்ன பாரு அறிவிக்கக்கூடிய அந்த சஹாபிட்ட பாரு, நீ அல்லாஹ் மேல சத்தியம் பண்ணு, சத்தியம் பண்ணா தான் இந்த ஹதீஸ நான் நம்புவேன், நான் அமல் பண்ணுவேன், நான் போய் வெளியே மக்களுக்கு சொல்லுவேன் அப்படின்னு பாரு. அந்த சஹாபாக்கள் சத்தியம் பண்ணி என்ன பண்ணுவாங்களா, அலிட்ட வந்து ஹதீஸ்ல சொல்லுவாங்களா. இப்படி இருக்கும் போதே ஒரு நாள் அபுபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அலிட்ட வர்றாங்க, வந்து சொல்றாங்க ஒரு மனிதன் ஒரு பாவத்தை செய்துவிட்டு உடனே அல்லாஹ்விடத்திலே தௌபா செய்தால் அந்த பாவத்தை நிச்சயமாக அல்லாஹ் மன்னித்து விடுவான், அவருக்கு அல்லாஹ் சொர்க்கத்தை கொடுத்துடுவான் என்ற நபிகள் நாயகம் என்கிட்ட சொன்னாங்க. இந்த செய்திய யார் சொல்றது, அபுபக்கர் சித்திக் சொல்லுவாங்க. அலியுடைய பாலிசி என்ன, ஒரு சஹாபி ஹதீஸ சொன்னா அவன் சத்தியம் பண்ண வைக்கிறது. அபுபக்கர் இந்த ஹதீஸ சொன்ன உடனே அபுபக்கர்கிட்ட போய் எப்படி சத்தியம் பண்ண வைக்கிறது, அவங்க வந்து உயர்ந்த பெரிய சஹாபி, அலி ரலியல்லாஹு அன்ஹு வந்து சின்ன வயசு சஹாபி, அபுபக்கரை போய் சத்தியம் பண்ண வைக்கிறது அப்படின்னு இந்த அலி ரலியல்லாஹு அன்ஹு தடுமாறுறாங்க. தடுமாறி அபுபக்கர் சொல்லுவாங்க, அபுபக்கர் அவர்களை மத்தவங்க சொன்னா நான் வந்து சத்தியம் வாங்கியிருப்பேன், நீங்க சொன்னா நான் சத்தியம் வாங்கல அப்படிங்கிற அந்த செய்தியை சொல்லி இந்த ஹதீஸ் அவர் ஏத்துக்கிட்டு மக்கள்கிட்ட போய் சொல்றாரு, நீங்க ஒரு பாவத்தை செய்துவிட்டால் உடனே அல்லாட தௌபா செய்யுங்க, உடனே அல்லாஹ் மன்னிச்சிருவான், அதுக்கு பிறகு அல்லாஹ் சொல்றதை தருவான். இந்த செய்தியை அலிவரியர மக்கள் சொன்ன இந்த ஹதீஸ நீங்க வந்து அபு தாவூத் இப்னு மாஜாவுல பார்க்கலாம். அப்ப என் அருமை சகோதரர்களே, நம்ம ஒரு பாவத்தை செஞ்சுவிட்டு உடனே அல்லாட தௌபா செய்வது நம்ம சொர்க்க போறதுக்கு காரணம் அமையுது என்பது வந்து நாலாவது பண்பு. அப்புறம் சில பேர் வந்து தௌபாங்குவாங்க, சில சமயத்துல வந்து இஸ்திஃபார் ரெண்டு வார்த்தையை வந்து நம்ம இஸ்லாமத்துல பயன்படுத்துவாங்க. ஒன்னாவது வந்து இஸ்திஃபார் செய்யுங்க, அஸ்தகஃபிருல்லாஹ் சொல்றோமா இல்லையா, அப்ப இஸ்திஃபார் என்ற ஒரு வார்த்தை பயன்படுத்தப்படுது. ரெண்டாவது வார்த்தை வந்து தௌபா, தௌபா செய்யுங்க. ரெண்டுக்கு நம்ம எப்படி தர்ஜுமா செய்வோம், தௌபா செய்யுங்க சொன்னாலே பாவ மன்னிப்பு கேளுங்கள், இஸ்திஃபார் செய்யுங்கள் அதுக்கு என்ன தமிழ்ல பாவ மன்னிப்பு கேளுங்கள் அப்படிங்கிறோம். ஆனால் நீங்க ஹதீஸ்களை கொஞ்சம் டீப்பா உள்ள போய் பார்த்தீங்க, தௌபா என்பது வேறு, இஸ்திஃபார் என்பது வேறு. இஸ்திஃபார் என்ன, இஸ்திஃபாருக்கு அர்த்தம் ஒரு பாவத்தை செய்துவிட்டு யா அல்லாஹ் என்னை மன்னிப்பாயாக என்று அல்லாஹ்விடத்திலே மன்னிப்பு கேட்பதற்கு பேர் வந்து இஸ்திஃபார். ஒரு பாவத்தை செஞ்சுட்டோம், யா அல்லாஹ் மன்னிச்சது அல்லாஹ் அப்படின்னு அல்லாஹ் மன்னிப்பு கேட்கிறோம், இதுக்கு பேர் என்ன, இஸ்திஃபார். அல்லாஹ்ட மன்னிப்பு கேட்டுக்கூட நாளைக்கோ அடுத்த வாரமோ அடுத்த மாசமோ அதே பாவத்தை திருப்பி செஞ்சிருவான், திருப்பி மன்னிப்பு கேட்போம் இஸ்திஃபார், மறுபடியும் அந்த பாவத்தை செஞ்சிருவான், திருப்பி மன்னிப்பு கேட்போம் இஸ்திஃபார். அப்ப ஒரு பாவத்தை செய்துவிட்டு அல்லாஹ்ட மன்னிப்பு கேட்கிறோம், திருப்பி அந்த பாவத்தை செஞ்சிருவோம், திருப்பி மன்னிப்பு கேட்கிறோம், மறுபடியும் அந்த பாவத்தை செஞ்சிருவோம். இப்படி மன்னிப்பு கேட்டுவிட்டு கேட்டுவிட்டு அதே பாவத்தை செய்வதற்கு பேர் என்ன, இஸ்திஃபார். ஒரே பாவத்தை செஞ்சுட்டு மீண்டும் மீண்டும் இஸ்திஃபார் பண்றதுக்கு வந்து இஸ்திஃபார். தௌபாண்டா என்னவா அப்படின்னு சொன்ன யதூபு என்று சொன்னாலே தாபா என்றால் திரும்பி வந்தார். அதாவது நம்ம வந்து ஊருக்கு போகும்போது குருஜ் அவுதாங்கிறவா இல்லையா, குருஜ்ல இருந்த நாட்டை விட்டு வெளியே போறது அவுதான் சொன்ன திரும்பி வர்றது. குருஜ் அவுதா என்பவர் அவுதாவுடைய வார்த்தை தான் தௌபா. அவுதா என்று சொன்னால் திரும்பி வருவது குருஜ் அவுதாங்கிறது செல்லு. அதே மாதிரி எப்படி போட்டுக்கணும்னா குருஜ் தௌபா, வெளியே போயிட்டு தௌபா பண்ணி உள்ள வர்றது இல்ல. இந்தியாவுக்கு போய் புட்டு மறுபடியும் சவுதிக்கு வர்றது, ஸ்ரீலங்காவுக்கு போய் புட்டு மறுபடியும் சவுதிக்கு வர்றது. அப்ப தௌபா என்று சொன்னால் ஒரு பாவத்தை செஞ்சுக்கிட்டே இருக்கிறோம், ஒரு கட்ட வர பாவத்தை செஞ்சு விட்டோம், அப்புறம் அதை நிக்கிறோம். ஆகா இவ்வளவு பெரிய பாவத்தை செஞ்சுட்டோமே, இவ்வளவு அதிகமா செஞ்சுட்டோமே, திருப்பி திருப்பி செஞ்சுட்டோமே என்று அந்த கட்டத்துல நின்று நீங்க நினைச்சு பார்த்து வருத்தப்பட்டு அங்கிருந்து அப்படியே திரும்பிடுறது. அந்த பாவத்துக்கு வந்து முற்றுப்புள்ளியே வச்சிடறது. திருப்பி திருப்பி பாவத்தை பண்ணாம பாவத்துக்கு என்ன பண்றது, முற்றுப்புள்ளி வைத்து விட்டால் அதுக்கு பேர் வந்து தௌபா. பாவத்தை செஞ்சு புட்டு மன்னிப்பு கேட்கறது இஸ்திக்ஃபார், முற்றுப்புள்ளி வைக்கிறது தௌபா. குர்ஆன்ல அல்ல இஸ்திக்ஃபார் செய்யவும் சொல்றான், தௌபா செய்யவும் சொல்றான். ரெண்டுல ஏற்றம் என்ன, இஸ்திக்ஃபாரை விட தௌபா என்பது ஏற்றமானது. அப்ப என் அருமை சகோதரர்களே, நீங்க இஸ்திக்ஃபார் பண்ணாலே உங்களுக்கு சொர்க்கம் காத்துக்கிட்டு இருக்குது என்று அல்லாஹ் இந்த ஆயத்தை சொல்லி காட்டுவான். தௌபா பண்ணா யோசிச்சு பாருங்க, அப்ப சொர்க்கத்துல வந்து நமக்கு வந்து இன்னும் மகத்தான அந்தஸ்து காத்துக்கிட்டு இருக்குது. அப்ப மூணாவது பாயிண்ட், நாலாவது பாயிண்ட் வந்து அல்லாஹ்ட வந்து அதிகமா மன்னிப்பு கேட்கிறாரு. அஞ்சாவது செய்தி என்ன சொன்னா, அதிகமாக குர்ஆன் ஓதுவது. சொர்க்கத்தில் இருக்கிறவங்க நம்ம போகணும் அப்படின்னு சொன்னா அதிகமா வந்து திலாவத்துல் குர்ஆன். அதை பத்தி எப்படி ஹதீஸ் வரும் அப்படின்னு சொன்னா, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு நாள் ஒரு சஹாபிய கூப்பிடுவாங்க. அவர் பேர் வந்து உபை பின் கஅப் ரலியல்லாஹு அன்ஹு. அவரை கூப்பிட்டு சொல்லுவாங்க, உபைவே எனக்கு முன்னால் உட்காரு, உமக்கு முன்னால் சூரத்துல் பையனாவை ஓதுமாறு எனக்கு அல்லாஹ் உத்தரவிட்டான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த உபை பின் கஅப் சஹாபிட்ட சொல்லுவாங்க. அந்த சஹாபி கேப்பாரு, யா ரசூலல்லாஹ், பொத்தா பொதுவாக ஒரு சஹாபியை அழைத்து அவருக்கு முன்னால் சூரத்துல் பையனாவை ஓது அல்லாஹ் சொன்னானா, உபை பின் கஅப் என்ற என் பெயரை குறிப்பிட்டு அல்லாஹ் சொன்னானா என்று அந்த சஹாபி கேப்பாரு. அதுக்கு ரசூலுல்லாஹ் சொல்லுவாங்க, நஅம் அல்லாஹு சம்பாக, ஆவும் பெயரை தான் அல்லாஹ் சொன்னான் அப்படிவாங்க. அந்த சஹாபி ஆச்சரியப்பட்டு கேட்பாரு, அல்லாஹு ரப்புல் ஆலமீன் சம்மானி யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதரே, அல்லாஹ்வோ ரப்புல் ஆலமீன், அந்த ரப்புல் ஆலமீன் என் பெயரையா சொன்னான் என்று கேட்பாரு. அதுக்கும் இவங்க சொல்லுவாங்க, நாம் அல்லாஹு சம்மாக, ஆம் உன் பெயரை தான் அல்லாஹ் சொன்னான் என்று சொன்ன மாத்திரத்தில் ஃபஜஅல உபை எபுகி, உபை என்று அந்த சஹாபி ஆனந்தத்தால் அழ ஆரம்பித்து விடுவார். அவருடைய கண்களிலிருந்து கண்ணீர் தாரை தாரையாக கொட்ட ஆரம்பித்து விடும் என்று ஹதீஸ் வருது. வேற ஒரு ஹதீஸ் பார்க்கற, இந்த உபை பின் கஅப்ங்கிற சஹாபிய அல்லாஹ் ஏ விரும்பறானு சொன்ன, இந்த சஹாபி அதிகமாக குர்ஆனை ஓதுவார், அழகாக குர்ஆனை ஓதுவார், பிற மக்களுக்கு குர்ஆனை கற்றுக் கொடுப்பார். அப்ப அதிகமா ஓதுனால, அழகா ஓதுனால, குர்ஆன் விஷயத்துல மக்களுக்கு உஸ்தாதா இருந்தனால இந்த சஹாபிய அல்லாஹ் நேசிச்சா என்று ஹதீஸ் வருது. வேற ஒரு ஹதீஸ் வருது, நாளை மறுமையில அல்லாஹ் நல்லவங்க கெட்டவங்களை விசாரிச்சு பாவிகளுக்கு நரகத்தை அல்லாஹ் கொடுத்து விட்டு நல்லவங்களுக்கு அல்லாஹ் சொர்க்கத்தை கொடுத்து விட்டு சொர்க்கத்துக்குள்ள அல்லாஹ் போவா, சொர்க்கத்துக்குள்ள போய் அல்லாஹ் சொல்லுவாங்க, யா அஸ்ஹாபல் ஜன்னா, சொர்க்கவாசிகளே என்று அல்லாஹ் கூப்பிடுவார். அதை கேட்ட அந்த மக்கள், யா ரப்பி லப்பைக் வஸாலை, எங்கள் ரப்பே உத்தரவிடு காத்துக் கொண்டிருக்கிறோம் என்று சொர்க்கவாசிகள் சொல்லுவாங்க. அதுவரை சொர்க்கவாசிகள் அல்லாஹ்வை பார்த்திருக்க மாட்டார்கள். மறுமையில விசாரித்து பாருங்க, இதுகளெல்லாம் வந்து அல்லாஹ்வை பார்க்க முடியாது, பார்க்காம கேள்வி சவுண்டப்பட்டு விசாரணை. விசாரணைக்கு பிறகுதான் சொர்க்க நரகத்துக்கு போறாங்க, நரகவாசிகள் அல்லாஹ்வை பார்க்கவே முடியாது. அப்ப சொர்க்கவாசிகள் வந்து சொர்க்கத்துக்கு போயிருவாங்க, சொர்க்கத்துக்குள்ள அல்லாஹ் வந்து போய் உங்க சொர்க்கவாசிகளே உங்களுக்கு இன்பங்கள் போதுமா, நீங்க திருப்தி தானா, நிம்மதி சந்தோஷம் தானா அப்படின்னு கேட்பானா. சொர்க்கவாசிகள் சொல்லுவாங்களா, யாருக்கு இதை விட எங்களுக்கு ஒரு சந்தோஷம் வேணுமா, இதை விட ஒரு திருப்தி நிம்மதி வேணுமா அப்படின்னு சொர்க்கவாசிகள் அல்லாட்ட கேட்பாங்களா. அல்லாஹ் சொல்லுவானா, அதை விட ஒரு சந்தோஷம், ஒரு சந்தோஷத்தை உங்களுக்கு நான் தரட்டுமா அப்படின்னு கேட்பானா. சொர்க்கவாசிகள் சொல்லுவாங்களா, யாரப்பு இதை விடையிலுமா ஒரு சந்தோஷம், எங்களுக்கு கற்பனையே பண்ண முடியலையே அப்படின்னு சொர்க்கவாசிகள் சொல்லுவாங்கள. அந்த சமயத்தில் அல்லாஹு ரப்புல் ஆலமீன் தன்னை சொர்க்கவாசிகளுக்கு காட்டுவார். அப்பத்தான் அந்த அல்லாஹ்வுடைய அந்த உருவத்தை சொர்க்கவாசிகளுக்கு காட்டுவார். பிரகாசமாகிறார். அந்த நாளிலே சில முகங்கள் செழுமையாக வெண்மையாக பிரகாசமாக இருப்பார்கள். ஏன் இந்த சந்தோஷம்? இலா ரப்பிகா நாகிறார், தன்னுடைய ரப்பை அல்லாஹை பார்த்த வண்ணமாக இருப்பார்கள் என்று அல்லாஹ் சொல்லி காட்டானே. அந்த சமயத்தில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொர்க்கவாசிகள்ட்ட சொர்க்கத்துல சொல்லுவான, இத்தனை வருத்தத்தை வரத்தில் கமா குந்த துரத்தில் துணியா, சொர்க்கவாசிகளே குர்ஆனை ஓதுங்கள். இங்க சொல்லுவான சொர்க்கத்துக்குள்ள போய் சொல்லுவான, இத்தனை நீங்கள் குர்ஆனை ஓதுங்கள், வருத்தத்தை குர்ஆனை ஓதக்கூடிய காரணத்தால் படிப்படியாக தரதாக்கிலே அந்தஸ்துகளிலே நீங்கள் முன்னேறுங்கள். எப்படி ஓதுங்கள்? வரத்திலு கமா குந்த துரத்தில் துணியா, உலகத்திலே எப்படி குர்ஆனை அழகாக நிறுத்தி நிதானமாக கருத்திலோடு ஓதினோ அது மாதிரி ஓதுங்கள் என்று சொல்லிவிட்டு, இன்ன மஞ்சிலத்தக்க இந்த ஆகிரி ஆயத்தின் தத்தரவுகா உங்களுடைய உச்சகட்ட தரஜா எதுன்னு சொன்ன, கடைசி ஒரு ஒரு ஆயத்து ஓத போத தரஜா வந்து உயரே, கடைசி ஆயத்து எதுவா இருக்கிறதோ அந்த அளவுக்கு தரஜா உயர்த்தப்படே என்று சொல்லுவார். இதை கேட்ட சுருக்கவாசிகள் சுருக்கத்திலே குர்ஆனை ஓதுவார்கள் என்ற செய்தியை இமாம் அபூதாவூது பதிவு பண்றாங்க. அப்ப இந்த அருமை சகோதரர்களே, திராவத்துல குர்ஆன் வந்து சொர்க்கத்துக்கு போறதுக்கு மட்டுமல்ல, சொர்க்கத்துடைய தரஜாக்கில் அந்தஸ்துகள் உயர்த்தப்படுவதற்கு திராவத்துல குர்ஆன் காரணம். இல்லாம இதே மாதிரி இரவுகள்ல நம்ம குர்ஆன் அதிகமா ஓதுறேன். ஒரு ஹதீஸ் நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க, ரெண்டு விஷயம் வந்து ரெண்டு இபாதத்துகள் அல்லாஹ் சிபாரிசு பண்ணேன், அது குர்ஆன் வஸ்யாவும் யஷ்ஃபானி யாவதின் யௌமல் கியாமா. நாளை வருமையில குர்ஆனும் நோம்பும் அல்லாஹ்விடத்திலே சிபாரிசு பண்ணும். அதுல நோம்பு எப்படி சிபாரிசு பண்ணுவா? நோம்பு சொல்லுமா, யா அல்லாஹ், இவன் வந்து ரமலான் மாசத்துல பகல் நேரத்துல இவருடைய உணர்வுகளை அடக்கி கொண்டிருந்தான், உண்ணாமல் உண்ணாம இருந்தா, பருகாம இருந்தா, மனைவியோடு கூடாம இருந்தா, அவ உணர்வுகளை கட்டுப்படுத்தினா இல்லையா, உணர்வுகளை அடக்கிய காரணத்தால் இவன் மீது கவலை காட்டுவாயாக, இவனை மன்னிப்பாயாக, இவனுக்கு சொர்க்கத்தை கொடுப்பாயாக என்று உணர்வுகளை அடக்கி கொண்ட காரணத்தால இந்த நோம்பு வந்து அல்லாஹ் சிபாரிசு பண்ணே. அதே சமயத்தில் குர்ஆன் எப்படி சொல்லுமா அப்படின்னு சொன்ன, யா அல்லாஹ், ரமலான் மாதத்திலே இரவு நேரங்களில் இவன் தூங்காமல் என்னை ஓதிக்கொண்டிருந்தான். அப்படி ஹதீஸ் வருது, ரமலான் மாதத்திலே இரவு நேரங்களில் இவன் தூக்கத்தை தியாகம் செய்துவிட்டு என்னை ஓதிக்கொண்டிருந்தான். தூக்கத்தை தியாகம் செய்தானே, தியாகம் செய்துவிட்டு என்னை ஓதினானே, எனவே இவனை மன்னிப்பாயாக, இவனுக்கு சொர்க்கத்தை கொடுப்பாயாக என்று திலாவத்து குர்ஆனே வருமையில் அல்லாஹ் சிபாரிசு பண்ண ஹதீஸ் வருது. அப்ப இந்த ஹதீஸ் தரக்கூடிய பாடம் என்ன? நம்ம பார்த்த நைட்ல உட்கார் தூங்கிட்டு இருக்காம நைட்ல வந்து திலாவத்து குர்ஆனுக்காக பெரிய ஒரு நேரத்தை ஒதுக்கறே, ஓதி வந்து ஒதுக்கி திலாவத்து பண்ணனே. சில பேருக்கு அழகா ஓத தெரியும், சில பேருக்கு திக்கி திக்கி ஓதுவாங்க. அழகா ஓத தெரிஞ்சா மலக்கு மலகோடு சொர்க்கத்தை இருப்பாங்க. யாரு திக்கி திக்கி ஓடுறாங்களோ அவங்க வந்து டபுள் மலர் கூலியை பெறுவாங்க என்ற ஹதீஸ் வருது. அப்ப இந்த அருமைய சகோதரர்களே, சொர்க்கத்துக்கு போகக்கூடிய அண்டாவது பாய்ந்து திலாவத்து குர்ஆன், குர்ஆன் திலாவத்தை நீங்கள் அதிகமாக்குவாரு. ஆறாவது என்ன சொன்ன, அஞ்சு வேல தொழுகைய, அஞ்சு வேல இந்த ஃபர்து தொழுகைய பள்ளிவாசலுக்கு சென்று இமாம் ஜமாத்தோடு தொழுவது. தொழுகை விஷயத்தில் வந்து கோட்டை விட்டுறக்கூடாது. ரமலான் மாசமா இருந்தாலும் மத்தமத்த மாதங்களா இருந்தாலே தொழுகை விஷயத்தில் பொறுப்போக்காக அசால்ட்டாக இருந்து விடாமல் கரெக்டா வாங்க சொல்லிட்டாங்களா, பள்ளிவாசலுக்கு போறோம். அடுத்து வாங்க சொல்லிட்டாங்களா, பள்ளிவாசலுக்கு போறோம். ஒரு ஹதீஸ் வருது, மக்கள் திரவி கொண்டிருக்கும் போது ஏழு சாராருக்கு அல்லாஹ் நிழல கொடுப்பான், அல்லாஹ்வுடைய அரிசி நிழல ஏழு பேருக்கு அல்லாஹ் கொடுப்பான். அத ஒரு ஆள் யாரா, வரஜுன், ஒரு மனிதன், கல்புஹு அல்லாஹ்வுன் ஃபில் மசாஜித், அவருடைய கல்பு பள்ளிவாசலிலே தொங்கிக் கொண்டிருக்கும். அவர் வந்து மனுஷனா, அவர் கல்பு, அவருடைய கல்பு வந்து சட்டையை கழட்டி மாட்டி பாருங்க, ரூமுக்கு போய் சட்டையை கழட்டி செஞ்சிருவான், ரூம்ல தொங்க போடுவான். அதே மாதிரி அவர் கல்பு எங்க தொங்குவா அப்படின்னு சொன்ன, மசாஜிர் பள்ளிவாசல்ல தொங்கிக்கிட்டு இருக்கேன், அவர் வந்து வீட்டுல இருப்பாரு, ஆபீஸ்ல இருப்பாரு, கடையில இருப்பாரு, அவர் மத்த மத்த வேலையில பாத்துக்கிட்டு இருப்பாரு, கல்பு எங்க தொங்கிக்கிட்டு இருக்கேன், பள்ளிவாசல்ல தூக்கிக்கிட்டு இருக்கு. அப்படி என்ன அர்த்தம்? எப்ப அடுத்த வாக்கு சொல்லுவாங்க, எப்ப அதுக்கு அடுத்த வாக்கு சொல்லுவாங்க, எப்ப செலாவுக்கு போகல என்று யாருடைய கல்பு பள்ளிவாசலே தொங்கி கொண்டிருக்கிறதோ, ஒவ்வொரு செலாவுக்கு அஞ்சு வேல செலாவுக்கு பள்ளிவாசலுக்கு போய் இமாம் ஜமாத்தோடு தூதாங்களோ அவங்களுக்கு அரிசி நல்லா தருவா என்று ஹதீஸ் வருது. ஆயத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டுற அஞ்சு வேளை சலாவு வேண்டாம் போய் சொல்லுவோங்க அப்படி சொல்லுவாட்டி நரக அதை சொல்லி விட்டு அல்லாஹ் சொல்றேன். நாளை மறுமையில சொர்க்கவாசிகள் வந்து நரக நரகவாசிகள் போய் பார்க்க போவாங்க. சொர்க்கவாசிகள் அந்த சொர்க்கத்தை அனுபவிச்சுட்டு நரகத்தை போய் பார்க்கலாமே. அது மக்கள் எப்படி வேதனை செய்யப்படுறாங்க, நரகத்தை அனுபவிக்க இல்ல சும்மா போய் பாக்குறதுக்கு சும்மா போய் பார்க்க போவாங்களா? நரகத்து மக்கள் நரகவாசிகள் அந்த அதாவது தாக்க முடியாம கதறிக்கிட்டு இருப்பாங்க. அப்ப போய் சொர்க்கவாசிகள் நரகவாசிகள் பேட்டி கருவாங்க, நீங்க என்ன தப்பு பண்ணிய உலகத்துல ஏன் இப்படி அல்லாஹ் உங்களை தண்டிக்கிறான் என்றெல்லாம் கேள்வி கேட்பாங்களா? அப்படி கேட்டா சொர்க்கவாசி நரகவாசிகள்ட்ட கேட்டா நரகவாசிகள் மெல் சொல்லுவாங்களா, ஆலு லம் நக்கு மினல் முஸல்லீன் வலம் நக்கு முத்து எங்குல் மிஸ்கீன் வகுன்னா நகூது மால் ஹாயுலி வகுன்னா நுகந்திபு வியோகித்தி. அவங்க சொல்லுவாங்களா, நரகவாசிகள் சொல்லுவாங்களா, ஆலு நாங்கள் நரகம் வந்ததுக்கு காரணம் லம் நக்கு மினல் முஸல்லீன் நாங்கள் முசல்லிகளாக உலகத்திலே இல்லை, தொழுகை விஷயத்துல பொழுபோக்கா இருந்தோம், சில சமயங்கள்ல நாலு வேளை தொழுவோம், சில சமயங்கள்ல வாரத்தை ஒரு நாள் தொழுவோம், சில சமயத்துல நினைச்சா தொழுவோம் நினைச்சா தொங்குவோம். இப்படி தொழுகை விஷயத்தில் நாங்கள் அசால்ட்டாக இருந்தால் இந்த நரகப்படுகொலையிலே எங்களை அல்லாஹ் தள்ளிவிட்டான் என்று சொல்லுவதா இருக்குது. யாரு கரெக்டா பள்ளிவாசலுக்கு போறாங்களோ அவங்க சொல்க, யாரு போகலையோ நரகத்துக்கு போயிடுவாங்க. இந்த ஆயத்து தெரியலா இல்லையா? ஆறாவது பாயிண்ட் என்ன சொன்ன, அஞ்சு வேளை சலாவுக்கு கரெக்டா இந்த ரமலால நீங்க போகல கரெக்டா சுடுவுக்கு பள்ளிவாசல் நம்ம எல்லாம் வந்து பள்ளிவாசல் லேட்டா போனா பள்ளிவாசல் இடம் பத்து வாட்டுக்குது மேல போக வேண்டியிருக்கு வெளியே இருக்க வேண்டியிருக்குது. வேற நாள்ல நீங்க பள்ளிவாசல் போய் பாருங்க ஒரு சஃபு ஃபுல்லா பாக்குறவா இல்லையா? அவ எப்படி இந்த ரமலான மாசத்துல பள்ளிவாசல் சுபுகு தொழுகைக்கு நிரம்பி வழிகிறதோ அது சவ்வால் மாசத்தில் தொடர வேண்டும், துல்காதா மாசத்துல தொடரவே துல்ஹத்தில தொடரவே. இப்படி அஞ்சு வேளை சலாவுக்கு பள்ளிவாசலுக்கு நீங்கள் செல்வது நீங்கள் சொர்க்கம் செல்வதற்கு இந்த சலா காரணமாக. ஆறாவது ஏழாவது என்ன சொன்ன, இதாமுல் மிஸ்கீன் ஏழை எளிய மக்களுக்கு மிஸ்கீன்கள் ஃபக்கீர்கள் அப்படின்னு சொன்ன அவங்களுக்கு உணவு கொடுப்பது. ஒரு ஆள் ஏழை அவரை கூப்பிட்டு இந்தா பண்ணி சாப்பிடு இல்ல கையில காசு கொடுத்து இப்படி சாப்பிடு என்று ஏழை எளிய மக்களுக்கு உணவு கொடுக்குற பாருங்க. தானத்துல பெருசு அன்னதானம் வாங்க மத்த தானம் கொடுக்கறத விட பசியோடு உள்ளவனுக்கு நீங்க ஒரு தானத்தை சோற போட்டு அல்ஹம்துலில்லா அவன் வயிறால சாப்பிட்டு அல்ஹம்துலில்லா என்று சொல்லி அதுக்கு பகரமாக உங்களுக்கு அவன் துவா செஞ்சா நிச்சயமா ஏத்துக்கிற மாட்டானா? அவ என் அருமை சகோதரர்களே ஏழாவது பாயிண்ட் சொன்ன மிஸ்கீன்களுக்கு ஏழை எளிய மக்களுக்கு நீங்கள் உணவளிப்பது. இதை பத்தி ஏழாவது ஒரு ஹதீஸ் வர திருமையில இந்த ஹதீஸ் பதிவு செய்யப்பட்டிருக்கு. அதாவது நாலு சாரா சுருக்கவாசிகள் அது வந்து வேற ஒரு வாய்ப்புல நாலு பேர் சுருக்கவாசி. ஒன்றாவது என்னவா சொன்ன, அப்சு சலாம் வாத்தைமுத்தாம் வசிலுல் அர்ஹாம் சல்லு வன்னாசுனியாம் ததுஹுலுல் ஜன்னத பிஸ்ஸலாம். நபிகள் நாயகம் சொல்லி காட்டாங்க என் அருமை சஹாபாக்களே அப்சு சலாம் நீங்கள் சலாத்தை பரப்புங்கள். தெரிஞ்சவங்க தெரியாதவங்க ஏழைங்க பணக்காரவங்க நம்ம என்ன பண்ணுவோம், யாரு தெரிஞ்சவங்களோ தெரிஞ்சவங்க வந்து வாய்ஸ்லாம் வைக்கும் சொல்லவே இல்லையா? தெரிஞ்ச பாய்க்கு சலாத்து வேணுமா? தெரியாத பாய் வருவாரே நீங்க முன்ன பின்ன பாத்திருக்க மாட்டீங்க அறிமுகம் இருக்காது. அறிமுகம் அறிமுகம் இல்லாத பாய்க்கு என்ன பண்ணுங்க சலாத்து சொல்லுங்க. வேற ஒரு வாய்ப்புல அலாமன் அரஃப்த வல்லம் தாரிஃப் நீங்கள் அறிந்தவனாக இருந்தாலும் சரி அறியாதவனாக இருந்தாலும் சரி நீங்கள் சலாத்தை பரப்புங்கள். இப்படி யார பார்த்தாலே அஸ்ஸலாமு அலைக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் இது வந்து பெரிய ஒரு கஷ்டமா? சலாம் சொல்ற காசு வரமா கொண்டு போற போது அப்ப சலாத்தை நீங்கள் பரப்புவது சொர்க்க போறதுக்கு காரணமா இருக்கு. இரண்டாவது அத்தனை முத்தா ஏழை எளிய மக்களுக்கு நீங்கள் உணவு கொடுங்கள், உணவு கொடுப்பது சொர்க்கம் போறதுக்கு காரணமா இருக்கு. அடுத்தது ரசூலுல்லாஹி சொல்லி காட்டுறாங்க, அதாவது அத்தனை முத்தாம வசிலுல் அர்ஹாம் சொந்த பந்தங்களோடு நீங்கள் சேர்ந்து வாழுங்கள். பொதுவா நம்ம வெளிநாட்டுக்கு வந்துட்டா இது வந்து ரொம்ப கம்மியா போயிருது, ஊர்ல வந்து மீடியமா சம்பாதிச்சிருப்போம், இங்க வந்தவரையும் எங்க கையில வந்து காசு பண நம்மள்ட்ட இருக்கு. மனசு என்ன பண்ற, காசு பண ஏற ஏற ஒண்ணு மனசு வந்து அப்படி சுருங்கும். ஏழையா இருக்கும் போது வந்து நிறைய சதவீதம் கொடுத்துருப்பான், அப்ப அவன் சொல்லுவான் என்கிட்ட வந்து அஞ்சு லட்சம் இருந்தா இவருக்கு ரெண்டு அவருக்கு ரெண்டு அவருக்கு ஒண்ணுங்குவான் அல்ல அஞ்சு லட்சத்துக்கு கொடுப்பான் கொடுக்க மாட்டான் சுருங்குவேன். எனக்கு தெரிஞ்ச ஒரு சகோதரன் எனக்கு தெரிஞ்ச ஒரு சகோதரன் பெரிய பெருங்கொண்ட ஒரு கோடீஸ்வரர் ஊர்ல திருச்சியில ஏறக்குறைய அவரே என்ற சொன்னது அவருடைய சொத்து மதிப்பு ஒரு அஞ்சு வருஷத்துக்கு முன்னால இருபத்தஞ்சு கோடி இருபத்தஞ்சு கோடி அவருடைய சொத்து மதிப்பு. ஒவ்வொரு வருஷமும் என்ன சொல்லுவாரு, அதே கூட ஒரு கோடி ஏறிச்சு ரெண்டு கோடி ஏறிச்சு என்ன ஒரு பில்டிங் வாங்குவாரு ஒரு கோடிக்கு வாங்கி மறு கோடிக்கு வித்துருவாரு. அதே மாதிரி அப்ப இருப்பாரே. அவர் என்ன சொல்றாரு, நாலாவது காலத்துல கொஞ்சம் ஏழையாத்தான் இருந்தேன், அப்ப மனசு விசாலமா இருந்துச்சு, நிறைய நான் செலக்ட் பண்ண கொடுத்தேன், எப்ப கோடிக்கு மேல கோடி கோடிக்கு மேல கோடி ஏறிச்சோ என் மனசு சுருங்கி போயிருச்சு, நான் சதக்காரம் கொடுக்க மாட்டேன், எந்த அளவுக்கு சொன்னா நான் 100 ரூபாய் கொடுப்பேன், அவர் 50 ரூபாய் கொடுப்பார், நானே ஒரு மிஸ்கின் மிஸ்கின் 100 ரூபாய் கொடுப்பேன், கோடி சோர் 50 ரூபாய் இல்லையா. அப்ப என் அருமை சகோதர, இந்த மாதிரி காசு நமக்கு அல்ல அதிகமா தருவா, அதிகமா தந்த உடனே ஊர்ல நம்மளோட ஒத்த மக்கள் நம்முடைய அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி நம்முடைய சொந்த பந்தங்கள ஏழையா இருப்பாங்க, அவங்க ஏழைங்கிறனால நம்ம வெளிநாட்டுல போயிட்டு நிறைய சம்பாதிக்கணும்னு அவங்க தப்பா நினைச்சிருவாங்க, அந்த மாதிரி நினைச்சு நம்மகிட்ட பெருசா எதிர்பார்ப்பாங்க, அந்த எதிர்பார்ப்பா வந்து நம்ம வந்து சொல்லத்தக்க அளவுக்கு பூர்த்தி செய்யலன்னு சொன்ன சண்டாவதுதான் இல்லையா. அப்ப ஊர்ல வந்து நல்லா அஞ்சுமணியமா சந்தோஷமா இருப்பாங்க, சவுதி அரேபியாவுக்கு வந்தவனையே அண்ணன் பேச மாட்டேன், தம்பிட்ட பேச மாட்டேன், அக்காவோட கட்டு தங்கச்சியோடு பேச மாட்டேன், சில பேர் வந்து பெத்த தாயோடு பேச மாட்டாங்க, சவுதி அரேபியாவுக்கு வந்து பெத்த தாயோட சண்டை அவங்களோட பேச மாட்டாங்க, இதெல்லாம் இஸ்லாத்துல கூடுமா? அவ ரசூலுல்லாஹ் தெளிவா சொல்லிட்டாங்க, சிலுல் அதுஹாம், சொந்த பந்தங்களோடு சேர்ந்து வாழுங்கள், உறவுகளை ஒட்டி வாழுங்கள், அப்படி ஒட்டி வாழ்வது நீங்கள் சுருக்கம் சொல்வதற்கு இந்த உறவை பேணுதல் காரணமா இருக்கு. அதுக்கடுத்து சொன்ன சல்லு வண்ணா சுனியாமுன், சல்லு நீங்கள் எல்லாம் தொழுவுங்கள், எப்ப தொழுவோமா, வண்ணா சுனியாமுன், மக்கள் எல்லாம் தூங்கிக் கொண்டிருப்பார்கள், மக்கள் எப்ப தூங்குவாங்க, தஹஜ்ஜத் தொழுவுங்க, ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, ரசூலுல்லாஹ் சொல்றாங்க சல்லு நீங்கள் தஹஜ்ஜத் தொழுவுங்கள், வண்ணா சுனியாமுன், மக்கள் எல்லாம் தூங்கிக் கொண்டிருக்கும் போதே நம்ம வந்து தஹஜ்ஜத் ரமலான் மாசத்துல தொழுவலாம், அதே குறிப்பா கடைசி 10 இரவுகள்ல தொழுவலாம், இது பத்தாது, அழகா 100 முறை ஒரு ஹதீஸ் சொன்னாரே ஆயிஷா நாய் அந்த ஹதீஸ் அறிவிப்பாங்க, ஒரு நன்மை என்று சொன்னால் அந்த நன்மையை வந்து குறிப்பிட்ட நாள்ல செஞ்சா பத்தாது, குறிப்பிட்ட மாதத்துல செஞ்சா பத்தாது, அந்த நன்மை கொஞ்சமாக இருந்தாலும் தொடர்ச்சியாக எல்லா மாதங்களிலும் எல்லா நாட்களையும் செய்யணும் சொன்னாங்களா இல்லையா. அப்ப இது வந்து ஒரு பாடம், இந்த ரமலான்ல வந்து தஹஜ்ஜத்துக்கு முடிக்கிறது, சுபுஹுக்கு முடிக்கிறது, கரெக்டா சுன்னத்தை முன்னால தொழுவுறது, பள்ளிவாசல் போய் ஜமாத்த சுபுஹ் தொழுவுறது, இதெல்லாம் ஒரு ட்ரைனிங். இது இந்த எடுத்த இந்த ட்ரைனிங் என்ன செய்யுது அப்படின்னு சொன்ன சவால் உன்னில இருந்து அமல்படுத்தனே. அப்ப என் அருமைய சகோதரர்களே, சல்லு வண்ணா சுனியாவும், மக்கள் எல்லாம் தூங்கிக் கொண்டிருக்கும் போது நீங்கள் எழுந்து தஹஜ்ஜத் தொழுவுங்கள், அப்படி தொழுதால் நீங்க சொர்க்கத்துக்கு போயிருவீங்க என்று சொல்லி காட்டுறாங்க. அதே மாதிரி சொர்க்கத்துக்கு போகக்கூடிய அடுத்த 100 வழி வருது, 12 ரக்கா டெய்லி வந்து உங்களுக்கு தெரிஞ்சது, டெய்லி 12 ரக்கா, அந்த 12 ரக்கா என்னென்ன, சுபுஹுக்கு முன்னால 2, அதே மாதிரி முகருக்கு முன்னால 2-2 4, முகருக்கு பின்னால 2, மகருவுக்கு பிந்து 2, இஷாவுக்கு பிந்து 2, உங்களுக்கு தெரியாத சுருக்க சும்மா ஞாபகம் கூட்டுறேன். அப்ப இந்த அருமை சகோதரர்களே, இந்த ஒவ்வொரு நாளும் 12 ரக்க முன்பின் சுண்ணத்துகளான இந்த 12 ரக்காத்துகளை யாரு பேணி தொழுகிறாங்களோ அவங்களை பத்தி ஹதீஸ் வருது, முடியலகு பைத்துன் ஃபில் ஜன்னா, அவருக்கென்று சொர்க்கத்திலே அல்லாஹ் ஒரு மாளிகையை வைத்திருக்கிறார், சொர்க்க மட்டும் கிடையாது, யாரு ரொம்ப நல்லது பண்ணாங்களோ அவங்களுக்கு பல மாளிகைகள் காத்த வண்ணமாக இருக்கும். உதாரணமாக உமர் அலி அல்லாஹ் வனுகு, பிலால் அலி அல்லாஹ் வனுகு, அவங்களுக்கு சொர்க்கத்தில் என்ன காத்துக்கிட்டு இருக்குது, மாளிகை காத்துக்கிட்டு இருக்குது, ஏன், அவங்க நன்மைகளை வந்து ரொம்ப அதிகமா பண்ணாங்க. அப்ப நீங்க ஒவ்வொரு நாளைக்கு இந்த 12 ரக்காத்துகளை பேணி நீங்கள் தொழுதால் முனியலகு பைத்துல் ஃபில் ஜன்னா, உங்களுக்கு என்ன சொர்க்கத்திலே மாளிகை காத்து கொண்டிருக்கிறது என்பதை புரிஞ்சுக்கிறதே. அதே மாதிரி சொர்க்கத்துக்கு போகக்கூடிய அடுத்த வழி என்ன சொன்ன, கல்வியை தேடி நீங்கள் செல்வது, ஒரு இடத்துல ஒரு பயான், மார்க்க சம்பந்தப்பட்ட செய்திகள், அப்படி கல்வியை தேடி போறந்த நீங்க பயானுக்கு இந்த டெண்டுக்கு வந்தாலும் சரி, அல்லது ஏதேனும் ஒரு தாவா சென்றுக்கு நீங்கள் சென்றாலும் சரி, ஏதாவது ஒரு பள்ளிவாசலுக்கு நீங்கள் சென்றாலும் சரி, நீங்க எதுக்கு போறீங்க, சொர்க்கத்துக்கு நீங்க போய்கிட்டு இருக்கீங்க. அப்படி ஹதீஸ் வருது, மன் சலக்க தரீகன் யல்தமிசு பீஹி இல்மன் சஹலல்லாஹு லஹு பீஹி தரீகன் இலல் ஜன்னா, யார் கல்வியை தேடிய வண்ணமாக ஒரு பாதையிலே செல்கிறாரோ அது கல்வியுடைய பாதை அல்ல, அது சொர்க்கத்து பாதையாக இருக்கிறது, சொர்க்கத்து பாதையை அவருக்கு அல்லாஹ் ஈஸியாக்குவான் என்று ஹதீஸ் வருது. அப்ப அடுத்தது என்ன சொன்ன, கல்வியை தேடி நம்ம எங்கெல்லாம் கல்வி கிடைக்குதோ கல்வியை அதிகமா தேடுறது, கல்வியை தேடி பயணம் பண்றது, இந்த கல்வியை தேடி செல்வது சொர்க்கத்துக்கு கொண்டு போய் விட்டுணும் என்பதை புரிஞ்சுக்கிறனே. அதே மாதிரி சொர்க்கத்துக்கு போகக்கூடிய வேற ஒரு ஹதீஸ் வருது, ஒரு சஹாபி நபிகளாக இந்த கேள்வி கேட்பாங்க, அல்லாஹ்வுடைய தூதர் அக்ஸருமா இருசிலில் ஜன்னா, சொர்க்கத்திற்கு அழைத்து செல்லக்கூடிய சொர்க்கத்திற்கு நிறைய மக்கள் உள்ள சொர்க்கத்துக்கு போவாங்க, அவங்க செஞ்ச அமல் எதுவா இருக்கும், எந்த அமல் வந்து சொர்க்கத்துக்கு அதிகமா கூட்டிட்டு போகும் அப்படின்னு ஒரு சஹாபி கேட்டார். அப்ப ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, தத்துவல்லாஹ் இறைச்சம், அல்லாஹ்வுடைய பயமுடைய தத்துவா இருக்கு பாருங்க, இந்த தத்துவா என்பது உங்களை சொர்க்கத்திற்கு அழைத்து செல்லும் அப்படி ஹதீஸ் சொல்றது. அவர் எந்த நேரமா இருந்தாலே தனிமையா இருக்கலாம் பகிரங்கமா இருக்கலாம், ஒவ்வொரு சமயத்திலும் ஒவ்வொரு வார்த்தைகளை அல்லாஹ் பார்த்து கொண்டிருக்கிறார், செய்யக்கூடிய செயல்பாடுகள் அல்லாஹ்விடத்திலே கண்காணிக்கப்பட்டு பதிவு செய்யப்படுகிறது. செயல்பாடுகள் மாத்திரமல்ல, ஒவ்வொரு அங்க அசைவுகளை அல்லாஹ் கண்காணித்து பதிவு செய்து கொண்டிருக்கிறார். அந்த பதிவை பற்றி நாளை மறுமையிலே உங்களிடத்தில் அல்லாஹ் விசாரிப்பார். எனவே வார்த்தைகள் பதிவு, செயல்பாடுகள் பதிவு, அங்க அசைவுகள் பதிவு, இந்த பதிவுகளை பற்றி மறுமையில் விசாரணை ஒரு மண்டம் இருக்கிறது, அந்த மண்டலத்தில் விசாரிச்சு சொர்க்கராகத்தை அல்லாஹ் கொடுப்பார் அப்படின்னு சில பேர் பார்க்கிறார். பகிரங்கமா இருக்கும் நல்லவமா அடிச்சிருவாங்க, தனியா போய் பார்த்தா கூட்டு விழுக்கு பார்க்கறவா இல்லையா, அப்ப தனிமையில தப்பு பண்றோம். அதே மாதிரி கேமரா ஆள்ல இருந்தா ஒரு மாதிரி இருப்பாங்க, ஆப்பட்ட மாறிடுவாங்க பார்க்கறவா இல்லையா. அவர் கேமரா வந்து சில சமயத்துல பதிவு பண்ணலாம், சில சமயத்துல பதிவு பண்ணாம இருக்கலாம். அல்லாஹ் நியமிச்சிக்கிற மலக்குகள் இருப்பாங்க, அந்த மலக்குடைய பதிவு மிஸ் ஆகுமா, அந்த மிஸ்ஸிங் பேச்சே கிடையாது. அப்ப இந்த அருமை சகோதரனே சொர்க்கத்துக்கு போகக்கூடிய அடுத்த காரியம் சொன்ன, ஒவ்வொரு சமயத்திலும் பகலாக இருக்கலாம், இரவாக இருக்கலாம், ரகசியமாக இருக்கலாம், பகிரங்கமாக இருக்கலாம், ஒவ்வொரு சமயத்திலும் அல்லாஹ் பார்த்து கொண்டிருக்கிறார், அல்லாஹ் பார்த்து கொண்டிருக்கிறார், அல்லாஹ் பார்த்து கொண்டிருக்கிறார் என்று அந்த அல்லாஹ்வுடைய பயம் ரமலான் மாசத்துல மட்டும் இல்ல, வேற மாசத்திலேயே நோம்பவர்தான் இல்லையா, நோம்புற நோம்பு வச்சுக்கிறோம், தனியா உடம்புக்குள்ள உட்கார்ந்து இருக்கிறோம், வெயில் அடிக்குது தண்ணி குடிக்கிறது, நினைச்சா குடிச்சிடலாம், குடிச்சு விட்டு வாயப்படுத்திக்கிறது வெளியே நினைச்சுக்கலாம், நோபாலி மாதிரி நடிச்சுட்டு போயிடலாம், என்ன முடியும் இந்த காரியத்தை பண்ணுவோமா. மக்கள் பார்க்காவிட்டாலும் அல்லாஹ் பார்த்து கொண்டிருக்கிறார், மக்களை ஏமாற்ற முடிந்தாலும் அல்லாஹ் ஏமாற்ற முடியாது. இந்த இணையத்தில் குத்துகிறதா இல்லையா, இந்த உறுத்தல் எல்லா மாசத்திலையும் வரணும், எல்லா அமர்லையும் வரணும். அப்ப இந்த அல்லாஹ்வுடைய பயம் தத்துவல்லா என்பது நீங்க சொர்க்கத்துக்கு போறதுக்கு காரணமா இருக்குது. அதே மாதிரி ஒரு ஹரிசு வருது, சொர்க்கத்துக்கு போறதுக்கு ஒரு ஈஸியான ஒரு வழி என்னன்னு சொன்னா, சஹீஹ் முஸ்லிம் பதிவு செய்யப்பட்டிருக்கு. ரசூலுல்லாஹ் வந்து ஒரு நாள் மதீனாவுடைய பள்ளிவாசல சஹாபாக்கள் ஒன்று கூட்டி ஒரு பயான் செய்வார், மார்க்க சம்பந்தப்பட்ட செய்திகளை சொல்லுவாங்க. அப்ப சொல்லுவாங்க, யார் ஒது செய்து விட்டு ரெண்டு ரக்காத்துகளை வந்து துருவாங்களோ, ஒது செஞ்சுட்டு ரெண்டு ரக்காத்துகளை துருவோர், அந்த ஒதுவுக்குடைய சுனத்து இருக்கா இல்லையா, அந்த ஒதுவுக்குரிய அந்த துருகைய யார் ரெண்டு ரக்காத்து துருதாங்களோ, வஜபத் லஹுல் ஜன்னா, அவருக்கு சொர்க்கம் வாஜிபாகி விட்டது. ஒது செஞ்சிட்டா ரெண்டு ரக்காத்து சுனத்து இருக்குது, எத்தனை டைம்ல நீ செஞ்சாலும் சரி, அந்த தடை செய்யப்பட்ட தவிர நேரத்தை தவிர. அப்ப ஒது செஞ்சு கூட்டி ரெண்டு ரக்காத்தி நீங்கள் சொல்லுதால் வஜபத் லஹுல் ஜன்னா, அவருக்கு ஜன்னத்து வாஜிபாகி விட்டது என்ற செய்தியை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்கள் சொல்லுவாங்க. அப்ப லேட்டா வந்த ஒரு சஹாபி உக்பாவின் ஆமிர் ரலியல்லாஹு அன்ஹு, அவர் ரசூலுல்லாஹ்வுடைய இந்த செய்தியை கேட்டுக்கிட்டு, ரசூலுல்லாஹ்வுடைய பேச்சு எவ்வளவு அற்புதமான வார்த்தையா இருக்குது, ஈஸியா நம்ம ஒது செஞ்சு விட்டு ரெண்டு ரக்கா துழுது விட்டு சொர்க்கத்தை அடைஞ்சிக்கலாமே அப்படின்னு அந்த ஆனந்தத்துல பின்ன லேட்டா வந்தாலும் பின்னால உட்காந்து வரேன், பின்னால உட்கார்ந்து ரசூலுல்லாஹ்வுடைய வார்த்தை அற்புதமான வார்த்தையா இருக்குது அப்படின்னு சத்தமா சொல்லுவார். சத்தமா சொன்ன உடனே முன்னால உட்கார்ந்து ஒரு சஹாபி சொல்லுவாரு, இது என்ன அற்புதமான வார்த்தை, இதை விட ஒரு அற்புதமான வார்த்தையை ரசூலுல்லாஹ் சொன்னாங்களே அப்படின்னு முன்னால உட்கார்ந்து ஒரு சஹாபி இவர் சத்தமா சொல்லுவார். அவர் எட்டுக்கிட்டு இவர் யாருன்னு பாப்பாரு, பார்த்தா இவர் யாரு சொன்னா உமர் அலி அல்லாஹ் வனஹு, அவர் தான் முன்னால் இந்த வார்த்தையை சொல்லுவாரு. அப்ப உக்பாவின் ஆமிர் அலி அல்லாஹ் வனஹு அங்கிருந்து எந்திரிச்சு வந்து முன்னால உட்கார்ந்து உமர்ட்ட கேட்பாங்க, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொர்க்கத்துக்கு ஈஸியா ஒரு வழியை சொன்னாங்க, என்ன ஒது செய்யறேன், அதுக்கு சுண்ணத் ரெண்டக்கா தொழுதால் உங்களுக்கு சொர்க்கத்தை அல்லாஹ் தருவான் சொன்னாங்க, இதை விட ஒண்ணு ஒரு ஈஸியான வார்த்தையை சொர்க்கத்துக்கு சொன்னாங்க அப்படின்னு கேட்பாங்க. அப்ப உமர் சொல்லுவாங்க, ரசூலுல்லாஹ் இந்த பயானுக்கு முன்னால் என்ன சொன்னாங்கன்னு சொன்னா, யார் ஒது செய்துவிட்டு அழகாக அந்த ஒதுவை செய்துவிட்டு அந்த ஒதுவுக்கு ஓதக்கூடிய துஆ இருக்கு பாருங்க, அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு என்ற துஆவை ஓதுகிறாரோ அவருக்காக ஃபுதிஹத் லஹு அப்வாபுல் ஜன்னத்தி தவானியா, இந்த ஒதுவுக்கு பகரமாக ஓதக்கூடிய துஆவை ஓதிவிட்டால் அவருக்கு எட்டு வாசல்களும் திறந்துவிடும். எப்போதெல்லாம் ஒது செஞ்சு போட்டு அந்த துஆ ஓதுறாங்களோ அவங்களுக்கு வறுமையில அல்லாஹ் என்ன செய்வானா, நோம்பு வச்சா ரையால வாசம் மட்டும்தான், நீங்க மத்த உதாரணமா துருவுனீங்க, பாபு சலா அதிகமா சதகா கொடுத்தீங்க, பாபு சதகா ஜிஹாத் பண்ணி செய்யாதே, வுது செய்துவிட்டு அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீகலஹு வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு என்றாய் ஓதிவிட்டால் ஃபுதிஹத் லஹு அபுவாபுல் ஜன்னத்தி தமானியா, சொர்க்கத்தின் எட்டு வாசல்களும் இவருக்காக மறுமையிலே திறக்கப்படும். எதுஹுலு மின் ஐஹா ஷா, அவர் விரும்பிய வாசல் வழியாக உள்ளே சென்று கொள்ளலாம் என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதுக்கு முன்பு சொன்னாங்க. அதனை கேட்கலையப்பா என்று உமர் ரலியல்லாஹு அன்ஹு உகுபாங்கிற சஹாபிட்ட சொன்னாங்க. இந்த செய்தியை வந்து பதிவு பண்ணுவாங்க. அப்ப என் அருமை சகோதரர்களே, அப்ப ஒன்று செஞ்சுட்டா ரெண்டு ரக்கா துவரதே, அப்ப அதுக்கு மேல ஒரு செஞ்ச உடனே அந்த மூணு என்ன செஞ்சுக்கிறானே, அந்த 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 துவா என்ன செஞ்சுக்கிறானே, கரெக்டா ஃபாலோ பண்ணிக்கிறானே. அப்ப கடைசியா சொல்லக்கூடிய செய்தி இதெல்லாம் நீங்க செய்ய வேண்டியது, அதாவது ஒரு ஒரு துவானியை கேள்விப்பட்டிருப்பீங்க, சொர்க்கத்துக்கு போகக்கூடிய ஒரு துவா என்ன சொன்னா, ரெண்டு அது அன்றாட காலை மாலை ஓதக்கூடிய ஒரு துவாவுல சையதுல் இஸ்திகஃபார், தெரியுமா தெரியாதா, புகாரே ஹதீஸ் வருது, அல்லாஹும்ம அன்த ரப்பி லா இலாஹ இல்லா அன்த கலத்தனி அப்படின்னு துவா ஆரம்பிக்கேன். அதை பத்தி எப்படி ஹதீஸ் வருது சொன்னா, யாரு காலையில சுபு தொழுதுபுட்டு இந்த துவா ஓதுறாங்களோ அவர்கள் மாலைக்குள் வர்ணித்து விட்டால் சொர்க்கவாசியாகவே வர்ணிக்கிறார். மாலையில இந்த துவாரை ஓதிவிட்டு காலையில் வர்ணித்தால் சொர்க்கவாசியா வர்ணிக்கிறாரே. அப்ப காலையிலும் இந்த துவாரை ஓதிவிட்டு மாலையிலும் ஓதிவிட்டு அவர் வர்ணித்தார் 24 hours எப்ப ஓதா போறாரு, எதுவா ஓதா போறாரு, சொர்க்கவாசியா ஓதா போறாரு. அப்ப காலையில கரெக்டா சுபுக்கு போக வேண்டியது, அல்லாஹும்ம அன்த ரப்பி லா இலாஹ இல்லா அன்த கலத்தனிங்கிற சையீது இஸ்திகஃபார் ஓதுங்க. அதே மாதிரி மாலையில ஓதுங்க, டெய்லி காலை மாலையில இந்த சையீது இஸ்திகஃபார் யாரு பேணி ஓதுவாங்களோ அவங்க எந்த நேரத்தில் வர்ணித்தாலும் எந்த நிலையிலே வர்ணித்தாலும் சொர்க்கவாசியாக வர்ணிக்கிறார் என்று ஹதீஸ் வருது. அப்ப இந்த ஹதீஸ் நீங்க ஃபாலோ பண்ணுங்க. அதே மாதிரி அப்புறம் என்ன செய்யக்கூடிய செய்திகள் சொன்ன, சுருக்கமா சொர்க்கத்துக்குள்ள போகிறதா, சுருக்கமான என்ன வழி சொன்ன, அப்படியே குர்ஆன் ஹதீஸை ஃபாலோ பண்றது. ஒரு ஹதீஸ் முஸ்லிம்ல பதிவு செய்யப்பட்டிருக்கு, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு சபையில இருந்து மார சஹாபாக்களுக்கு மார்க்க செய்திகளை சொல்லுவாங்க. அப்ப ஒரு அன்சாரிய சஹாபி அந்த ரசூலுல்லாஹ்வுடைய சபைக்கு வருவாங்க. அன்சாரியுடைய சஹாபி முகம் எல்லாம் அப்படியே கருத்து போய் கவலையோடு வருவாரு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்சாரிய சஹாபியை பார்த்து சொல்வாங்க, யா ஃபலான் மாலி அராக்க மஹ்சூரன், என் அருமை தோழரே என்ன ஆயிற்று, உன் முகத்திலே கவலை தெரிகிறதே அப்படின்னு கேட்பாங்க. அந்த சஹாபி சொல்லுவாரு, ஆம ரசூல்லா, நான் ரொம்ப கவலையா தான் வந்தேன், என்னை எது கவலையில ஆழ்த்திருச்சுன்னு சொன்ன, நான் வீட்டுல இருக்கவும் நினைச்சு பார்த்தேன், நம்ம இந்த உலகத்துல டெய்லி அப்பப்ப ரசூல்லாவுடைய முகத்தை போய் பார்க்கிறோம், பார்க்க சம்பந்தப்பட்ட செய்திகளை ரசூல்லாட்ட கேட்கிறோம், தெளிவுபட்டுக்கிறோம், நம்மளும் ஒரு நாளைக்கு மூத்தா போயிருவோம், ரசூல்லா மூத்தா போயிருவாங்க, அப்ப நானும் மூத்தா போய் நீங்கள மூத்தாகிவிட்டால் நீங்கள் நபி என்ற காரணத்தால் சொர்க்கத்தை அல்லாஹ் உங்களுக்கு நிச்சயமாக தருவான், சொர்க்கத்திலே மிக உயர்ந்த தரத்தாவை அல்லாஹ் உங்களுக்கு தருவான். நான் வந்து சாதாரண ஒரு மனுஷன், நான் மூத்தா போயிட்டா என்னுடைய பாவத்தை அல்லாஹ் மன்னிச்சு எனக்கு அல்லாஹ் சொர்க்கத்தை தந்தானே, உங்களை மாதிரி பெரிய அந்தஸ்தை நான் வந்து பெற முடியாது, சொர்க்கத்துல உங்களை பார்க்க முடியாது, இன்மையில தானே பார்க்க முடியுது, மௌத்துக்கு பிறகு மறுமையில பார்க்க முடியாது என்று நினைச்சு பார்த்தேன். இதுதான் எனக்கு கவலையை தந்துச்சு. அல்லாஹ் செல்லம் அமைதியா இருந்தாங்க. அமைதியா இருந்தா என்ன ஆணிச்சுன்னு சொன்னா, அந்த சஹாபிக்கு வந்து அல்லாஹ் பதில் சொல்றான், ஒரு வகி ஒரு ஆயத்து வந்துகிட்டு இருக்குது. அப்ப ரசூலுல்லாஹ்வுக்கு வகி வருது, குர்ஆன்ல நிசாங்கிற சூராவுல 69வது ஆயத்து அப்பதான் இறங்குது. அந்த ஆயத்தை ரசூலுல்லாஹ் கேட்பாங்க, என்ன அந்த எங்க அந்த சஹாபி அப்படி உங்களுக்கு அல்லாஹ் பதில் சொல்லிவிட்டார். என்ன பதில், ஒமையுற்ற இல்லாத ரசூல் فَأُولَٰئِكَ مَعَ الَّذِينَ أَنْعَمَ اللَّهُ عَلَيْهِمْ مِنَ النَّبِيِّينَ وَالصِّدِّيقِينَ وَالشُّهَدَاءِ وَالصَّالِحِينَ وَحَسُنَ أُولَٰئِكَ رَفِيقًا. உங்களுக்கு உங்களுடைய கவலைக்கு அல்லாஹ் பதில் சொல்லிவிட்டான். என்ன பதில், யார் அல்லாஹ்வையும் அல்லாஹ்வுடைய ரசூலையும் அப்படியே பின்பற்றினாங்களோ, குர்ஆன் ஹதீஸுக்கு யார் அப்படியே கட்டுப்பட்டாங்களோ அப்படிப்பட்ட நல்லவர்கள் நாளை மறுமையில யார் மீது அல்லாஹ் நியமனம் செய்தானோ அவர்களோடு சேர்ந்து இருப்பார்கள். யார் மேல அல்லாஹ் நியமனம் பண்ணா, மின நபியீன நபிமார்கள், வஸ்ஸித்தீகீன உண்மையாளர்கள், வஸ்ஸுஹதா ஷஹீதுகள், வஸ்ஸாலிஹீன் சாலிஹான நல்ல மக்கள், இவங்களோடு உங்களை சேர்த்து சொர்க்கத்தை அல்லாஹ் வச்சிருப்பான். வஹசுன உலாயிக ரஃபீகா, இவர்கள் தான் நாளை மறுமையிலே சொர்க்கத்திலே உங்களுடைய ரஃபீக்காக நண்பர்களாக இருப்பார்கள் என்ற வசனம் அருளப்படுகிறது. நபிகள் நாயகம் சொல்லி காட்டுறாங்க, நீங்க குர்ஆன் ஹதீஸ் அப்படியே ஃபாலோ பண்ணுங்க, அப்படியே பின்பற்றினால் நாளை மறுமையிலே சொர்க்கத்திலே இன்னொரு நீங்கள் தங்குவதற்கு, சொர்க்கத்திலே என்னை பார்ப்பதற்கு இந்த இத்திபாவுல்லா இத்திபாவு ரசூல் அல்லாஹ் காரணமாப்பான் சொன்னாங்களா இல்லையா? அப்ப இந்த அருமை சகோதரிகளை சுருக்கமாக சொல்வது, குர்ஆன் ஹதீஸ்ல என்ன இருக்கோ அப்படியே அமல் பண்றது, அப்படியே கட்டுப்படுறது. இதுக்கு வந்து சொல்ற கடைசியா இதெல்லாம் வந்து செய்யக்கூடிய செய்தி ரெண்டு மூணு நிமிஷத்துல முடிச்சிடுற. விடக்கூடிய செய்யக்கூடாத சில காரியங்கள் என்ன சொன்ன, ஒரு ஹதீஸ் வருது, அதாவது அபூதாவு ஹதீஸ் பதிவு செய்யப்பட்டிருக்கு. சொர்க்கத்தில் ஒரு மாளிகை உங்களுக்கு அல்லாஹ் தருவதற்கு நான் வந்து பொறுப்பு. அதுல சொர்க்கத்தினுடைய எந்த இடத்துல சொன்ன, சொர்க்கத்துல வந்து சாதாரண தரதாவில், சாதாரண தரதாவில அல்லாஹ் உங்களுக்கு மாளிகையை தருவதற்கு நான் பொறுப்பாக இருக்கிறேன். யாருக்கு பொறுப்பா? அல்லாஹ். யாரு விவாதங்களை விடுகிறாரோ அவருக்கு, எதுக்கெடுத்தாலும் வாதம், எதுக்கெடுத்தாலும் தர்க்க. நம்ம தமிழ்ல இது அதிகமா இருக்குது. அப்ப என்ன சொன்னாலும் வாதம் 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 தர்மா இல்லையா? அப்ப யாரு இந்த மாதிரி அதிகமா வாதம் பண்ணாம லிமன் தரக்கல் மிராவ, யாரு விவாதங்களை விட்டுவிக்கிறார்களோ, வயின்கால முகத்தன், நீங்கள் சொல்லுவது ஹக்காக இருந்தாலும் சரி, உங்கள் பக்கம் சத்தியம் இருந்தாலும், யார் விவாதம் செய்வதை விடுகிறாரோ அவனுக்கு சொர்க்கத்தின் சாதாரண ஒரு இடத்துல மாளிகையை அல்லாஹ் தருவதற்கு நபி அல்லாஹ்வுடைய ரசூலாகிய நான் பொறுப்பாக இருக்கிறேன். அப்படி ரெண்டாவது சொல்றாங்க, வேற ஒரு ஆளுக்கு அல்லாஹ் சொர்க்கத்தை கொடுப்பான், வைத்து நிக்க வசதியில் என்ன, வேற ஒருத்தருக்கு சொர்க்கத்துடைய அந்த நடு தரகாவுல ஒரு பைத்த ஒரு மாளிகையை அல்லாஹ் கொடுப்பான். அவர் யார் சொன்ன, லிமன் தரக்கல் கரிம, யார் பொய் பேசுவதை விடுகிறார், நீங்க பொய் சொல்லாதீங்க. அது எப்படிப்பட்ட பொய்யா? வயங்கார மாதிரியான் கேலி கிண்டலுக்கு கூட பொய் சொல்லாதீங்க. யார் நம்ம எல்லாம் வந்து பொய் சொல்லாத நாடு உண்டா? நம்ம பொய்யெல்லாம் அல்லாஹ் கூட்ட கூட்டி அழிந்து போகலாம். யாரா? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்க பொய் சொன்னாங்களா? அவங்க வந்து மூணு பொய் சொன்னாங்க, அத மூணு நிர்பந்தத்தில் சொன்னாங்க, அதை பயந்துகிட்டு இருந்தாங்க. அப்ப நம்ம எல்லாம் எக்கச்சக்கமா பொய் சொல்றோம். யாரு பொய் சொல்றதை விடுறாங்களோ அவங்க சொர்க்கத்துல நடுத்தரஞ்சாவில அவங்களுக்கு அல்லாஹ் மாளிகை வச்சிருக்கிறார். அப்புறம் யாரு சொன்ன, அப்படிப்பட்ட நற்குணம் உள்ளவர்கள் ஜன்னத்தில் ஃபிர்தௌஸிலே மாளிகையிலே தங்குவார்கள் என்று ஹதீஸ் வருது. அப்ப இந்த அருமை சகோதரர்களே, விட வேண்டிய சுருக்கமான ரத்தின சுருக்கமான செய்தி சொன்ன நபிகள் சொன்னாங்க பாருங்க, நாவை நீங்கள் பேணிக் கொள்ளுங்கள், செய்யக்கூடாத செய்தி. இந்த நாக்கு தான் நரகம் செல்வதற்கும் காரணம், சொர்க்கத்துக்கு போறதுக்கும் காரணம். எனவே சொல்றாங்க, மை யதுமனிலி மா பைன லஹயஹி வமா பைன ரிஜ்லைஹி அதுமனு லஹுல் ஜன்னா. யார் இந்த நாக்கையும் ரெண்டு தாய்களுக்கு மத்தியில் உள்ள இந்த நாக்கையும் ரெண்டு துறைகளுக்கு மத்தியில் உள்ள மர்மஸ்தானத்தை பாதுகாப்பேன் என்ற உத்தரவாதம் தர்றாங்களோ அவங்க சொர்க்கவாசிங்கிறதுக்கு நான் உத்தரவாதம் தர்றேன் என்று சொன்னாங்களா இல்லையா? அப்ப இந்த அருமை சகோதரர்களே, நாக்கு உள்பட மர்மஸ்தானம் உள்பட இதையெல்லாம் பாதுகாக்க சொன்னானோ அதுகளை பாதுகாக்கணும். அல்லாவும் அல்லாவுடைய தூதரும் எதை செய்ய சொன்னார்களோ அதை செய்யணும். அப்ப அல்லாவுடைய ஏவலுக்கு ரசூலுல்லாவுடைய ஏவல்கள் கிழக்கு அப்படியே கட்டுப்பட்டு நம்முடைய பாவங்களை அல்லாஹ் மன்னித்து சொர்க்கத்தில மிக உயர்ந்த சொர்க்கமாகிய ஜன்னத்துல் பிரதோஷத்தில் வாரிசாக என்னையும் உங்களையும் அல்லாஹ் ஆக்கி அனுப்புவாராக. ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனத்தன் வஃபில் ஆகிரத்தி ஹஸனத்தன் வஃகினா அதாபன்னார். வாஹிர தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அவருக்கு கொடுக்கப்பட்ட நேரத்தை விட கொஞ்சம் அதிகமாக பேசினார். ஆனா நம்முடைய ஹாஜத் எல்லாருடைய மூணுடைய ஒரு ஆசை என்னவென்றால், இன்ஷால்லா நாம் அனைவரும் சொர்க்கத்துக்கு செல்ல வேண்டியிருக்கிறது. அந்த ஹாஜத்தை நிறைவேற்றுவதற்கு அவர் சில சிம்பிளா பத்து ஒரு 13 பாயிண்ட்களை கொடுத்திருக்காரு. அதனால அவர் பேசினா இன்னும் 10 நிமிஷம் எடுத்துட்டு போட்டதுனால அவருக்கு நல்ல ஒரு சேர்ந்திருக்காரு.
بسم الله الرحمن الرحيم.